ஹரி ஓம், அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இப்போ இந்த பஞ்சதசி நூல் வந்து சுவாமி வித்யாரண்யர் அருளிய ஒரு அருமையான சமஸ்கிருத மூல நூல். இப்போ நம்ம அதை வந்து தமிழ் மொழியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த நூலில் நம்ம 6வது அத்தியாயம் சித்திர தீபம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த சித்திர தீபம்ல கடந்த வகுப்புகள் மூலமா நம்ம ஒரு 66 ஸ்லோகங்கள் பார்த்துட்டோம். இப்போ இன்றைக்கு நம்ம 67வது ஸ்லோகத்தில் தொடங்கணும். இப்போ கடந்த முறை பார்த்த அந்த 66வது ஸ்லோகத்தில் வந்து வித்யாரண்யர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த உடல், இந்திரியம், பிராணன் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஆராய்ந்து பார்க்கின்ற பூர்வ பட்சிகள் அந்த பிராணனை முன்னிறுத்தி கொண்டு அந்த பிராணனே ஆத்மா என்பதாக அபிமானிக்கிறார்கள். ஏனென்றால் ஆழ்ந்த உறக்கத்திலே பிராணன் வந்து செயல்படுகிறது. அந்த பிராணனின் மேன்மையை வந்து உபனிஷதங்களும் போற்றுகின்றன. ஆகவே பிராணமய கோஷம்தான் ஆத்மா, பிராணனே ஆத்மா என்பதாக அபிமானித்துக் கொள்கிறார்கள் என்று ஒவ்வொரு கோஷங்களாக நமக்கு வந்து விளக்கம் கொடுத்துக்கிட்டே வந்தார். இப்போ இன்றைக்கு நம்ம வந்து 67 என்ன சொல்கிறாருன்னா, மனசை பற்றி பேச போகிறார். பொதுவாக வந்து வித்யாரண்யர் வந்து அந்த அத்வைத வேதாந்த வகுப்பை தான் எடுத்துக்கிட்டு இருக்கார். அப்படியே கொஞ்சம் இன்டெப்த்தாக போயிட்டுருக்கார் உள்ள சப்ஜெக்ட் வைஸு. இப்போ இன்றைக்கு நம்ம 67 என்ன சொல்கிறாருன்னு பார்த்துடலாம். மன ஆத்மா இதி மன்யந்த உபாச நபரா ஜனாகா பிராண்யஸ்யா போக்திருதா ஸ்பஷ்டா போக்திருத்வம் மனசஸ்ததகா. இது வந்து 67வது ஸ்லோகம் சித்திர தீபம்ல. இப்போ இதில் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உபாசனையில் ஈடுபட்ட சிலர் மனமே ஆத்மா என்று கருதுகின்றனர். ஏனெனில் பிராணனை அனுபவிப்பவன் போக்தா அல்ல என்பது தெளிவாக தெரிகிறது. அப்போ அனுபவிப்பவனாக இருப்பது மனசாகத்தான் இருக்க முடியும். ஆகவே மனம்தான் ஆத்மா என்பதாக சிலர் அபிமானிக்கிறார்கள் என்று இங்கே சொல்றார். அதாவது ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு புலன்களின் அடிப்படையில் இது ஆத்மா என்று சொல்லிக்கொண்டே வருவார்கள். அதில் சிலர் வந்து மனசையும் ஆன்மா என்று அபிமானித்துக் கொள்கிறார்கள். அதனால தான் மனமே கடவுள், மனமே இறைவன் அப்படின்லாம் நிறைய பேர் பேசுவாங்க. ஆனால் இங்கே வித்யாரண்யர் வந்து எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்துட்டே வருவார். எந்த அடிப்படையில் மனசு வந்து கடவுள் கிடையாது, எந்த அடிப்படையில் வந்து பிராணன் வந்து கடவுள் கிடையாது அப்படிங்கிறத நமக்கு அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரிய வச்சுட்டே வர்றார். நாமளும் அதை ஒவ்வொரு வகுப்புலையும் தெளிவாக தான் விளக்கமாக தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே அதான் சொல்கிறார், மன ஆத்மா இது மன்யந்தா, அந்த மனமே ஆத்மா என்பதாக சிலர் கருதுகிறார்கள் என்று சொல்கிறார். அப்புறம் உபாச நபரா ஜனாகா, இவர்கள் வேத மரபில் உள்ள உபாசகர்கள், பிராணனை வந்து தியானிக்கின்றவர்கள். அந்த அடிப்படையில் இங்கே மனதையும் ஆராய்கிறார்கள் என்று பார்க்கிறோம். உபாச நபரா ஜனாக அப்படின்னா மனதில் உபாசனைகள் மூலமாக மனதையே கடவுளாக பார்க்கின்ற ஒரு சாரர் என்பதாக நம்ம இங்கே பார்க்க முடியுது. பிராணசிய அபோக்திருதா ஸ்பஷ்டாக அப்படிங்கிறாரு, பிராணன் அனுபவிப்பவன் அல்ல என்பதினாலே மூச்சு இப்போ நடக்குது, இதயம் துடிக்குது, உடலில் வந்து பல செயல்கள் நடக்கின்றன. ஆனால் அந்த செயல்கள் மூலமாக இன்பத்தையும் துன்பத்தையும் அந்த சுவாசம் அனுபவிப்பதில்லை. ஏனென்றால் அந்த சுவாச காற்று வெறும் உயிர் சக்தி மாத்திரமே, ஆகவே அது ஒரு இயந்திர சக்தி போல இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நம்மிடம் இருக்கின்ற அந்த சுகம் துக்கம் என்ற விஷயத்தை மனசுதான் அனுபவமாக்குகிறது என்று இந்த மனதை ஆன்மாவாக கருதுபவர்கள் நம்புகிறார்கள் அப்படின்ட்டு இந்த இடத்துல சொல்ல வர்றாரு. இப்போ அந்த பிராணனை வந்து இவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மின் விசிறி வந்து சுற்றுது அப்படின்னா அந்த மின்சாரம் மூலமாக மின் விசிறி தான் நமக்கு வந்து ஒரு குளிர்ந்த காற்றை கொடுக்குது. மின்சாரம் என்னமோ அந்த சூட்டையோ அல்லது அந்த குளிர்ந்த காற்றையோ அனுபவிப்பதில்லை இல்லையா. குளிர்ந்த காற்று வெளிப்படுவதற்கு காரணமாக இருக்கின்ற கருவி அந்த மின் விசிறி. அப்போ அந்த மின் விசிறி மூலமாக நமக்கு ஒரு காற்று கிடைக்குது. ஆனால் அந்த காற்றுனால குளிர்ச்சி கிடைக்குதா சூடான இது வருதாங்கிறத பற்றி மின்சாரத்துக்கு பிரச்சனை கிடையாது. அது மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிராணனுக்கு இன்பமோ துன்பமோ பிரச்சனை கிடையாது, அது பாட்டு அது இயங்கிட்டு இருக்கும். ஆனா இங்க ஒரு இன்பம்ங்கிற ஒரு விஷயத்தையும் அல்லது துன்பம் என்ற ஒரு விஷயத்தையும் எது அபிமானிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மனசு தான் அப்படிங்கிறத இங்க புரிய வைக்கிறாங்க. அப்ப அனுபவிப்பவன் மனம், போக்திருத்துவம் மனசகா. அப்ப மனதில் தான் இங்கு சந்தோஷம் உண்டாகிறது, மனதில் தான் பயம் உண்டாகிறது, மனதில் தான் ஆசை உண்டாகிறது என்று பார்க்க முடிகிறது. அப்போ அனுபவிப்பவன் என்பது மனமே, ஆகவே ஆத்மாவும் மனம்தான் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு சாரர் அப்படி முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது இங்க சொல்ல வர்றாரு. ஏன்னா வித்யானந்தர் வந்து அப்படிதான் விளக்கம் கொடுத்துட்டே வருவார். அதாவது ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஒவ்வொரு விஷயத்த சொல்லி இது இது இன்னதுன்னு சொல்லி புரிய வச்சுட்டு இதை ஆத்மான்னு இப்படி நம்புறாங்கப்பா, ஆனா நாம வந்து இதெல்லாம் ஆத்மா தானாங்கிறத விசாரணை பண்ணி பார்ப்போமே, ஏன்னா அவங்க சொல்றத நம்ம அப்படியே எப்படி ஏத்துக்கிறது, ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது வித்யாரண்யனுடைய கண்ணோட்டம். இப்ப நாமும் அந்த கண்ணோட்டத்துல தான் இந்த நூலை படிக்கிறோம். ஏன்னா இப்ப நாம வந்து ஒரு வெளிப்படையா எத்தனையோ விஷயங்களை பார்க்கறோம். ஆன்மீகம் அப்படிங்கிற போர்வையில நிறைய பேர் வராங்க, ஏகப்பட்ட குருமார்கள் இருக்காங்க. ஆன்மீகத்துக்கு குருவுக்கும் குறைச்சலே கிடையாது, ஏகப்பட்ட குரு, ஏகப்பட்ட ஆத்ம விஷயங்கள். ஆனா நிறைய உலக விஷயங்கள்ல மக்கள் குருவை வச்சிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு குரு ஒவ்வொரு ஐடியா கொடுப்பாரு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த பேசுவாரு. ஒருத்தர் மனமே குருவும்பாரு, அப்புறம் ஒருத்தர் மனமே கடவுள் அப்படிம்பாரு, ஒருத்தர் வந்து இல்லை இல்லை மனசு எதுக்கு கடவுளுங்கிறீங்க, அது என்ன அது வரும் போகும், ஆனால் மூச்சு இருந்தால் தானே நீ உயிரே வாழ முடியும், அதனால பிராணன் தான் கடவுள் அப்படிம்பாரு. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை முன்வைத்து மக்களிடையே புகுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த விஷயத்த அவங்க சொல்றத பார்க்கும்போது அப்படியே சரியா இருக்கிற மாதிரியே தான் சொல்லுவாங்க, ஏன்னா ரொம்ப அக்யூரேஷியா அதை அப்படியே நீங்க ஏத்துக்கிற அளவுக்கு அதுல விஷயங்கள் இருக்கும். ஆனா நம்ம அதையும் மீறி கொஞ்சம் விசாரணை பண்ணி பார்த்தா அது உண்மை இல்லை அப்படிங்கிறது புரியும் வரும். அதுக்குதான் நம்ம இங்க அத்வைத வேதாந்தத்துக்குள்ள வர வேண்டியதா இருக்கு. மேலோட்டமா பார்க்கும்போது நமக்கு அது சரிங்கிற மாதிரி படும், ஏன்னா அந்தந்த சாஸ்திரங்களும் அதை சரிங்கிற மாதிரியே பேசி கொண்டு போகும். அப்படிதான் அந்த சாஸ்திரங்களும் வடிவமைக்கப்பட்டிருக்கும். அது எல்லா துறையிலையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா. இப்போ நீங்கள் பொதுவாக இந்த சமயங்களே எடுத்துக்கிட்டீங்கனாலும் அப்படிதான். இப்போ சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், கானாபத்தியம் என்று நீங்கள் நம்முடைய சனாதன தர்மத்தில் வந்த சாஸ்திரங்கள் நிறைய இருக்கு, நிறைய குருமார்கள் இருக்காங்க. அது அந்தந்த சப்ஜெக்ட் வந்து அப்படியே எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லிகிட்டே வருவாங்க. இப்போ சிவபெருமான் தான் பிரதான தேவதையாக வச்சுக்கிட்டு சிவபெருமான் மூலமாக தான் எல்லாம் வந்தது, அதுதான் சிவகீதைன்னு சொல்லி அவங்க வெளிவிடுவாங்க. அப்போ உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, அது எப்படி சிவபெருமான் தானா, எங்கள் கடவுள் நாராயணன் தான் பெருசு, ஆகவே நாராயணன் சொல்கிறதா சரின்ட்டு இவங்க ஒரு கீதையை வெளிவிடுவாங்க வைணவத்தில். அப்போ வைணவத்தில் ஒரு கீதை வெளிவிட்டவுடனே இங்கே அம்பாலை வழிபடுறாங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் அம்பாள் கூட தான் ஒரு கீதையை விடுறாங்கன்ட்டு அவங்க ஒரு கீதை வித்யா கீதைன்னு சொல்லி அவங்க ஒரு கீதையை விடுவாங்க. பகவத்கீதை, வித்யா கீதை, சிவகீதை அப்படின்னு நிறைய கீதைகள் இருக்கு. ஏன்னா நடைமுறையில் ஏகப்பட்ட கீதைகள் இருக்கு. அப்போ அந்தந்த மகான்களுடைய வழியில் வர்றவங்க அந்தந்த விஷயத்த பேசுவாங்க. அதில் உள்ள போய் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ என்னன்னா, அவங்க அந்த பிரதான தேவதையை அப்படி முன்னிறுத்தி அந்த விஷயத்தை எடுத்து மக்களுக்கு எப்படியாவது புரிய வைக்கணும் அப்படின்ட்டு அவங்க அந்த பிரதான தேவதை கொண்டு வந்து முன்னிறுத்திக்கிறாங்க. அதில் நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அப்படி தான் எல்லா பக்கமும் போகும். அதனால இங்கே இந்த அடிப்படையில் வர்றவங்க இன்னும் ஒரு படி மேலே வந்து இன்னும் கொஞ்சம் விசாரணை பண்ணி பாருங்க அப்படிங்கிறத இங்கே வித்யாரண்யர் சொல்ல வர்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அத்வைத வேதாந்தமும் அப்படி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா வேதத்தின் அடிப்படையில் நீங்கள் இங்கே விசாரத்தை தவிர நீங்கள் விவேகத்தை அடையாமல் நீங்கள் உங்களை யாருன்னு தெரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறத இங்கே அத்வைத வேதாந்தம் ரொம்ப ஆழமாகவே அறிவுறுத்ததை நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே வந்து அப்படி தான் விஷயமும் நிறைய அந்த ஒவ்வொரு கோஷங்களை நம்ம கடக்கும்போது அந்தந்த கோஷங்களுக்கான புரிதலை கொடுப்பாங்க. அதாவது அன்னமய கோஷம் என்ற இந்த பௌதீக உடல் வந்து எதனால் உருவானது, அது பஞ்ச கோஷங்களால் ஆனது, அதாவது மேலும் அதில் வந்து பஞ்ச பூதங்களும் இருக்கிறது, அப்போ அதில் வந்து ஒவ்வொரு பூதமும் அந்த உடல் உருவாவதற்கு காரணமாக இருந்திருக்கு. அடுத்தது மனோமய கோஷத்தில் மனசு எப்படி உண்டாகுது, பிராணமய கோஷத்தில் பிராணன் எப்படி அப்படின்னு ஒவ்வொரு கோஷங்களையும் விளக்கம் பண்ணிக்கிட்டே வந்து இப்போ நம்ம மனசை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். அதை தான் இங்கே சொல்கிறார். இப்போ இந்த மாதிரி அவர் சொல்லிக்கிட்டே வரும்போது இப்போ அடுத்தது இந்த ஸ்லோகத்தில் மனசை வந்து பிரதானமாக பார்க்குறாங்க அப்படிங்கிறத சொல்கிறார். அடுத்தது ஸ்லோகம் 68, மனையேவ மனுஷியானாம் காரணம் வந்த மோக்ஷயோகோ ஸ்ருதோ மனோமயகா கோஷஸ்தே மே திரிதம் மனகா. இங்க என்ன சொல்றாருன்னா, மனிதர்களுடைய பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் மனசுதான் காரணம் என்பதை ஸ்ருதியில் கூறப்பட்டுள்ளது. மேலும் மனோமய கோஷமும் உபநிஷத்தில் விரிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் மனமே ஆத்மா என்று சிலர் நம்புகிறார்கள் அப்படின்ட்டு மீண்டும் அந்த டாபிக் தான் இங்கே சொல்கிறாரு. வேதம் வந்து விரிவாக சொல்லுது, வேதத்தில் இருக்கிற அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை மட்டும் எடுத்து பார்த்துட்டு அது அப்படி தான் அப்படின்னு தீர்மானிக்கிறவங்க அந்த இடத்துல சிக்கிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நாம் அதை நடைமுறையிலே நிறைய அனுபவத்திலே பார்க்குறோம். இப்போ நம்ம ஒரு நூல் எழுதியிருக்கோம் அப்படின்னா அந்த நூலை படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே முன்னாடி இருந்து படிக்க மாட்டாங்க, அப்படியே புக்கை ஒரு திருப்பு திருப்புவாங்க, நடுவில் ஒரு பேஜ் வரும், அந்த நடு பேஜில் ஒரு விஷயத்தை படிப்பாங்க, ஆ இதை தானே சொல்ல வந்திருக்காங்க, இதான் எனக்கு தெரியுமே அப்படின்ட்டு அந்த புக்கை மூடி வச்சுருவாங்க. ஏன்னா அவங்க அப்படி ஓப்பன் பண்ண உடனே அந்த ஒரு பேஜில் என்ன விஷயம் இருக்கோ அதுதான் அந்த ஒட்டுமொத்த புக்குலையும் இம்பார்ட்டன்ஸ் போல் இருக்குன்னு அவங்க நினச்சிக்குவாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த ஒரு பேஜில் அவர் அதை வந்து ஒரு உதாரணமாக சொல்லி இதுக்கு விஷயம் வேறு அப்படிங்கிறத விளக்கம் கொடுத்துருப்பாரு, அது அடுத்த பேஜில் இருக்கும். ஆனால் இவங்க அதை படிக்க மாட்டாங்க, மேலோட்டமாக அந்த புக்கை அப்படி திருப்பிட்டு ஒரு பேஜை பார்த்துட்டு இவ்வளோதானே அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுற மாதிரி இங்கேயே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்ருதியினுடைய பிரமாணத்தை எடுத்துக்கிட்டு வேதத்தை எடுத்துக்கிட்டு அதில் உபநிஷதங்களை எடுத்துக்கிட்டு ஒரு சாப்டர் எடுத்து பார்ப்பாங்க. ஓ மனசை பற்றி தானே பேசுது உபநிஷத்து, அதான் நமக்கு தெரியுமே அப்படின்ட்டு உடனே மனசே ஆன்மா அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம தைத்திரிய உபநிஷத்துலேயே பார்க்குறோம், தைத்திரிய உபநிஷத்தில் படிக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த உடல் தான் ஆத்மான்ட்டு அபிமானம், அப்புறம் மனசு தான் ஆத்மான்ட்டு அபிமானம், அப்புறம் பிராணந்தான் ஆத்மா அபிமானம், இப்படியே ஒவ்வொரு இடத்தையும் அதுதான் ஆத்மா அதுதான் ஆத்மான்னு நம்பக்கூடிய அளவுக்கு அதில் விஷயங்கள் இருக்கும். ஆனால் அதை திருப்பி விசாரணை பண்ணும்போது அது கிடையாது கிடையாதுன்னு நேர்த்தி பண்ணிவிட்டு இறுதியாக எது எஞ்சுகிறதோ அதுவே ஆத்மா அப்படின்னு ஒரு நிரூபணம் பண்ணுற அளவுக்கு அந்த புக்கை நம்ம முழுமையாக முடிக்கும்போது தான் நமக்கு புரியுமே தவிர, அந்த ஒரு பேஜை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தோணும், ஓ இந்த உடம்பு தான் ஆத்மா போட்டிருக்குங்கிற முடிவுக்கு வந்துடுவீங்க இல்லையா. அதைத்தான் அந்த இவன் பண்ணான், விரோக்சன் என்ன பண்ணிட்டான், பிரம்மாஜி கிட்ட வந்து படிக்க போகிறாங்க, வேதம் படிக்க போகிறாங்க. பிரம்மாஜி என்ன சொல்கிறாரு, ரெண்டு பேரும் உட்கார வச்சு கண்ணாடியில் காட்டுறாரு, கண்ணாடியில் பார்ப்பான்ட்டு. கண்ணாடினா நமக்கு புரியறதுக்காக கண்ணாடின்ட்டு இப்படி சொல்கிறாங்க, ஆனால் விசாரணை மனசு தான் நம்ம கண்ணாடியாக வச்சுக்கணும், வச்சுக்கிட்டு நம்ம மனதில் அவன் விசாரணை பண்ணி பார்க்கும்போது இவன் என்னுடைய உடம்பு தான் ஆத்மா அப்படின்னு இவன் முடிவு பண்ணிக்கிறான். ஆனால் இந்திரனுக்கு உடம்பு ஆத்மானு ஏற்றுக்க முடியல அவனால், அவன் இல்லை இதுக்கு மேலே ஏதோ விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு மீண்டும் பிரம்மாஜி கிட்டேயே வகுப்பை தொடர்றான். அப்போ தான் அவனுக்கு அடுத்தடுத்த கோஷங்களை நீக்கி அந்த உண்மை ஆத்மாவை உணரக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு உருவாக்கப்பட்டது. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான்னா முதல் நாளே வந்து உக்காந்துட்டு அந்த மனசுக்குள்ளே அவன் உடம்பை பற்றி பார்த்த உடனே இந்த உடம்பு தானே நான் இருக்கிறதுனால தானே எல்லாம் இருக்குது, நான் இந்த உடம்புல தானே இருக்கிறேன், அப்போ என்னுடைய புலன்கள் வழியாக நான் எல்லாத்தையும் பார்க்குறேன், காது வழியாக கேட்குறேன், கண் வழியாக பார்க்குறேன், மூக்கு வழியாக நுகர்றேன், அப்போ நான் இருக்கிறதுனால எல்லாம் தெரிஞ்சு போச்சு, அப்போ நான் தான் ஆத்மா அப்படின்ட்டு இவன் ஒரேடியாக அந்த பாடி அட்டாச்மெண்ட்டை வச்சுக்கிட்டு அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டான் விரோச்சனன், அவன் அரக்கன். ஆனால் தேவர்களுக்கு வர்ற இந்திரன் வந்து அப்படி முடிவு எடுக்காமல் விசாரணை பண்ணி பார்க்குறான், அப்போ விவேகத்தால் அவன் விழிச்சிக்கிறான். இப்படி தான் இங்கே சாஸ்திரம் சொல்ல வருது. ஆனால் இந்த சாஸ்திரத்தை வந்து ரொம்ப இன்டெப்த்தாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே அரக்கன் தேவன் அப்படிங்கிறது வந்து மனசே தான். நீங்கள் மனதளவில் தவறான ஒரு புரிதலுக்கு போயிட்டீங்கன்னா அரக்கத்தன்மைக்கு போயிடுவீங்க, மனதளவில் நீங்கள் ஒரு மேன்மையான புரிதலுக்கு வந்துட்டால் தெய்வீகத்தன்மைக்கு வந்துடுவீங்க. அப்போ இங்கே தெய்வமும் இந்த அரக்கனும் நம்மிடத்துல தான் இருக்குது, அது நம்முடைய குணாதிசயமாக வெளிப்பட போகுது, அந்த அடிப்படையில் நம்ம இருக்க போகிறோம். இதை தான் சாஸ்திரம் அப்படி புரிய வைக்கும். அதுக்கு ஓமானங்களாக கதைகளை கொடுக்கும், அதுக்கு பல கட்டுரைகளை கொடுக்கும், அதை நம்ம படிச்சுட்டு ஓ அரக்கர்கள் இருப்பாங்க போல் இருக்கு, தேவர்கள் இருப்பாங்க போல் இருக்குன்னு நினச்சிக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே நம்ம பூமியில தான் அரக்கர்கள் இருக்காங்க, தேவர்கள் இருக்காங்க. அது யாரு, மனிதர்களே தான். ஏன்னா மனிதர்களே வந்து பார்த்தீங்கன்னா அரக்கத்தன்மை உடையவர்கள் எல்லாம் அரக்கர்கள், தெய்வீகத்தன்மை உடையவர்கள் எல்லாம் தெய்வர்கள், அவ்வளோதான் பார்க்கணும். வேற ஒன்றும் தனியாக தேவலோகம்னு ஒன்று கிடையாது, அரக்கர்களுக்குன்னு தனியாக உலகம் எல்லாம் ஒன்று கிடையாது. மனசே தான் அரக்க உலகமாக மாறிக்கும், தெய்வ உலகமாக மாறிக்கும். அதை நம்ம நேரடியாகவும் பார்க்குறோம் இல்லை, நிறைய பேர் வந்து மனித உருவத்தில் அரக்கர்கள் மாதிரி இருக்கிறாங்கல்ல, மனோபாவத்தில் பார்க்க மனுஷன் மாதிரியே இருப்பான், பேண்ட் ஷர்ட் போட்டிருப்பான், டீசெண்டாக தான் இருப்பான், ஆனால் அவனுடைய சுபாவமெல்லாம் அரக்கர்கள் மாதிரி இருக்கும். அவன் பண்ணுற காரியங்களும் ரொம்ப கீழ்த்தரமாக இருக்கும். நமக்கே என்னடா இப்படி கீழ்த்தரமாக நடந்துக்கிறானே அப்படின்னு தோணுதில்ல. ஏன்னா இப்போ நம்ம நிறைய நியூஸில் அப்படி தான் பார்க்குறோம். இன்றைக்கு நியூஸ் சேனல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கீழ்த்தரமான வேலைகளை செய்கிற மனிதர்கள் நிறைய பேரை பார்க்க முடியுது, அதை நியூஸ் சேனல்லையும் ஒளிபரப்புறாங்க. அப்போ நமக்கே தோணும் இவெல்லாம் எப்படி மனுஷனாக பிறந்தான், இவனுக்கு என்ன மண்டையில் மசாலா இருக்கா இல்லையான்னு தோன்ற அளவுக்கு இருக்கும். அப்போ அந்தளவுக்கு அவன் கீழ்த்தரமான எண்ணம். அப்போ அரக்கர்களாக தான் அவனுக்கெல்லாம் பார்க்கணும். அந்த அடிப்படையில் தான் இங்கே சாஸ்திரம் பார்க்குது. நாமளும் அப்படி தான் இந்த பாடத்திட்டத்தில் வந்து பார்க்கணும். நாம் இன்னும் அந்த காலத்தில் இருக்கிற மாதிரியே புரிதல் இல்லாமல் ஏதோ தேவர்கள் தனியாக இருப்பாங்க போல் இருக்கு, அரக்கர்கள் தனியாக இருப்பாங்க போல் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. இங்கே அரக்கர்களும் தேவர்களும் ஒரே பூ உலகில் இந்த பூலோகத்தில் தான் இருக்காங்க. அது நம்முடைய மனசின் மூலமாக தான் அப்படி மாறி மாறி இருக்கிறாங்கங்கிறத புரிஞ்சிக்க முடியும். அப்போ அதை தான் இங்கே வந்து வேதம் அப்படி இன்டெரக்டாக சொல்லுது. மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சோகன்னு சொல்லுது இல்லையா, இந்த வார்த்தை வந்து உபநிஷத்தில் வருது. அப்போ மனிதனின் பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் காரணம் மனசு தான் அப்படிங்கிற வாக்கியத்தை இவனுக்கு எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு மனதை உபாசிக்க தொடங்கி விட்டார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் மனமே ஆத்மா என்பதாக நம்பிக்கொண்டார்கள் என்று இந்த ஸ்லோகத்தில் புரிய வைக்கிறார். அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். விஞ்ஞானம் ஆத்மேதி பர ஆகு க்ஷணிக்கவாதினகா யதோ விஞ்ஞான மூலத்துவம் மனசோ கம்யதே ஸ்புடம். இங்க என்ன சொல்றாருன்னா, இன்னொரு பிரிவினர்கள் இருக்காங்க, அவரை வந்து க்ஷணிகவாதிகள் என்று சொல்வோம். விஞ்ஞானம் ஆத்மேதி பர ஆகு க்ஷணிகவாதினகா அப்படின்னு சொல்றாரு. க்ஷணிகவாதிகள் அப்படின்னா பௌத்தர்கள். அதாவது இந்த பௌத்தர்கள் என்னன்னா, நம்ம ஏற்கனவே இந்த புத்த மதத்தை பத்தி இந்த பஞ்சதேசி நூல்ல ஆரம்பத்திலே விரிவா வித்யாரண்யர் பேசினாரு, நம்ம அதை விளக்கமா சொன்னோம். ஏன்னா அந்த புத்த மதத்தில் இருக்கிறவங்க வந்து சூன்யத்தை தானே பிரதானப்படுத்திட்டாங்க. ஆனா நம்முடைய சனாதன தர்மத்துல வந்த ரிஷிகள் வந்து சூன்யம் கிடையாது, இங்க அறிவு தான் பிரம்மம்னு புரிய வச்சுட்டாங்க. ஏன்னா சூன்யம்னா அங்க ஒன்றும் இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறோம் இல்லையா, அது அந்த மாதிரி புரிஞ்சிக்க கூடாது. சூன்யம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம சனாதன தர்ம ரிஷிகள் வந்து அதை பூஜ்யமாகவும் பார்த்தாங்கன்னு நான் சொன்னேன். ஏன்னா சூன்யம்ங்கிறது சான்ஸ்கிரிட் வேர்டு, அப்போ அதனால ஒரு வட்டம் என்று கூட புரிஞ்சுக்கலாம் இல்லையா. வட்டத்துக்குள்ள அந்த பூஜ்யத்துக்குள்ள ஒரு ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய சக்தி இங்க ஆத்மாவினிடத்துல இருக்கு. அது ஆத்மாவினிடத்துல இருக்கின்ற ஒரு அதிசய சக்தி, அதுதான் மனோசக்தி என்று நம்ம பார்த்தோம். ஆனா அந்த அது வந்து ஆத்மாவினுடைய சக்தி தானே தவிர அதுவே ஆத்மா ஆகிவிடாது. மனசே வந்து ஆத்மா ஆகிவிடாது. இப்போ நீங்களும் உங்க சக்தியும் வேற வேற தானே, நீங்களே அந்த சக்தி ஆகிவிட முடியாது. அந்த மாதிரி சக்தி உங்களை மாதிரி ஆகிட முடியாது. அது மாதிரி புரிஞ்சுக்கணும், அதுக்காக அப்படி விளக்கம் கொடுப்பாங்க. இந்த இடத்துல 69வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, இன்னொரு பிரிவினர் இருக்காங்க, அவங்க வந்து சனிகவாதிகள் அதாவது பௌத்தர்கள். அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, விஞ்ஞானமே ஆத்மா என்று கூறுகின்றார்கள். அதாவது விஞ்ஞானமய கோசத்தை அவங்க மனதை கடந்து புத்தியை அடிப்படையாக கொண்டு ஆத்மாவை அறிந்து கொண்டேன் என்று கூறுகிறார்கள் என்று இங்கு சொல்றாரு. இப்ப இது ஒரு வகையில நமக்கு அவங்க ஒரு பக்கத்துல நெருங்கிட்டாங்கிறத பார்க்க முடியுது இல்லையா. இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற புலன்கள்ல கண்ணு தான் ஆத்மான்னு சொன்னாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது, ஏன்னா கண்ணு குருடானவெல்லாம் இருக்கான், அப்போ அங்கே அவனுக்கு ஆத்மா இல்லையான்னு கேள்வி எழுந்திருக்கும். காது தான் ஆத்மான்னு சொன்னால் காது கேட்காதவெல்லாம் இருக்கான், காதே இல்லாதவன்லாம் பறக்கிறான், அப்போ அவனுக்கு வந்து ஆத்மா காது தான் சொன்னால் சரியாக வராது. அது மாதிரி உங்களுக்கு ஒவ்வொன்றா நம்ம புலன்கள் அடிப்படையில் ஆத்மா நிச்சயமாக கிடையாது அப்படிங்கிறத நம்ம தீர்மானம் பண்ணவும் முடியும். அதே மாதிரி இந்த உடல் ஆத்மா இல்லைங்கிறத நம்ம தீர்மானம் பண்ணலாம். ஏன்னா நமக்கு உடம்பு அழிஞ்சு போகுது இல்லையா, அதனால். அப்போது இப்போ நம்ம இந்த இடத்துல சனிகவாதிகள் அதாவது புத்த மதத்தை சார்ந்தவர்களை பத்தி இங்க குறிப்பிடுறார். அதாவது விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டவர்கள் அப்படின்னா, நம்முடைய கிட்ட இருக்கிற இந்த மனோமய கோஷத்துக்கு அப்பாற்பட்டு விஞ்ஞானமய கோஷத்தை அடிப்படையாக கொண்டு புத்தர்கள் ஆராய்ந்து பார்த்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப புத்த மதத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, கௌதம புத்தர் வந்து பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார். அதாவது அவர் வந்து உண்மையிலேயே இப்ப சாதாரண ஒரு சராசரி மனிதன் மாதிரி கடந்து போகாம தன்னையே பிராக்டிக்கலுக்கு அப்ளை பண்ணி பார்த்தார். தன்னை பிராக்டிக்கலா வந்து உடல் ரீதியா உடலை உருக்கி பார்த்தார். அப்ப இந்த உடல் அழிஞ்சுட்டா நான் அழிஞ்சு போயிடுவேன் அப்படின்னு அவருக்கு புரிஞ்சு போச்சு. அப்ப நான் நிச்சயமா அந்த உடல் கிடையாதுங்கிறத தெளிவு அடைஞ்சார் புத்தர். அப்படிதான் பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்து புத்தருடைய அனுபவம் என்னவா இருந்ததுன்னா, இங்க அந்த ஒரே ஒரு விஷயம் இருக்கு, ஆனா அது வந்து என்னுடைய புத்தியால் அறியப்பட்டிருக்கு, அதுதான் சூன்யம், அங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை முன்னிறுத்திட்டார். அதனால புத்தருடைய தன்மை வந்து பக்கம் நெருங்குனதான் நம்ம பார்க்குறோம். ஆனா அது அவர் எந்த இடத்துல அந்த இடத்துல மாட்டிக்கிட்டார் அப்படின்னு பார்த்தா, புத்தரை பொறுத்த வரைக்கும் கூடஸ்தன்லயே மாட்டிக்கிட்டார். கூடஸ்தன்ங்கிறது நம்ம வேதாந்த சாஸ்திரம் தான் விளக்கம் கொடுக்கும். எப்படி கொடுக்கும்னா, இப்ப சூரியனுடைய ஒளியை நீங்க நீர்நிலையில பிரதிபிம்பிக்கிறத பார்த்துட்டு அது சூரியன்னு நம்பிடுவீங்களா? நம்ப மாட்டீங்க. உங்களுக்கு விசாரணை பண்ணி பார்த்தா தெரியும் இது சூரியன் கிடையாது, சூரியன் வானத்துல தான் இருக்கு அப்படின்ட்டு. ஆனா பூமியில ஒரு நீர்நிலையில அதே சூரியன் வந்த மாதிரி தெரியுது. ஆனா நாம என்ன நினைப்போம், அது பிம்பம் தானே, உண்மையான சூரியன் வானத்தில் தான் இருக்குங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த பூமியில வந்து இந்த சூரியன் எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது அப்படின்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா, வானத்துல இருக்கிற சூரியன் தான் இங்க பூமியில நீர்ல பிரதிபிம்பிக்குது. அந்த நீர் இருக்கிறதுனால, இப்ப நீர் இல்லாம வெறும் நிலமா இருந்தா நிச்சயமா நீங்க சூரியனை பார்க்கவே முடியாது. அப்ப நீங்க சூரியனை பிரதிபிம்பிக்கிறதுக்கு ஒரு ஊடகம் இங்க என்னவா இருக்கு, நீர் இருக்கு அப்படிங்கறத நம்மளால உறுதி பண்ண முடியுதா? இந்த கான்செப்ட் அப்படியே எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அந்த அறிவு இருக்கு, ஆத்மா வந்து அறிவா இருக்கு, அது பிரதிபிம்பிக்கிற ஒரு ஊடகத்தை எடுத்துக்குது. அந்த ஊடகம் மனித உடல் இருக்கிற புத்தி. அப்ப இங்க ஏன் வந்து புத்தியை எடுத்துக்குதுன்னா, இதுக்கு முன்னாடி வந்த பல்வேறு பிறவிகள்ல புத்தி டெவலப் ஆகலையே. இப்ப ஒரு அறிவு தாவரத்துக்கு புத்தி டெவலப் ஆச்சா? இல்ல. இரண்டு அறிவு புழு பூச்சிக்கு டெவலப் ஆகல. மூன்று அறிவுக்கு இல்ல. நாலு ஐந்து ஒண்ணுமே முன்னேற்றம் நடக்கல. ஆனா ஆறாம் அறிவு பரிமாணத்துல மனிதன் இடத்துல மட்டும் புத்தி டெவலப் ஆயிடுச்சு. ஏன் டெவலப் ஆச்சுன்னா, இவன் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டான், நான் யாரு, இந்த உலகம் எப்படிப்பட்டது, இறைவன் யாரு அப்படின்னு இவனுக்கு கேள்வி எழுந்திருக்கிற ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இவன் விவேகத்தினால எப்படி இது சாத்தியம் அப்படின்னு ஒவ்வொன்றையும் கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் தேட அவன் வந்து புத்திசாலியா மாறுறான்ல. அதுதான் மனிதன் இடத்துல இருக்கிற சிறப்பு. மற்ற எந்த ஜீவராசியும் அப்படி புத்திசாலியா மாறாது. ஏன்னா அதுக்கு அதை தேடி தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த அளவுக்கு சக்தி இல்லை. இப்ப நாம ஒரு குழந்தைங்கள்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு பொருளை எடுத்து அதை நோண்டி நோண்டி ஆராய்ச்சி பண்ணும். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, மனித உடலுக்குள்ள வந்த பிறகு அந்த குழந்தையினுடைய போக்கு கவனிச்சு பாருங்க. ஒரு விளையாட்டு சாமானை கொடுத்த உடனே அதை எடுத்து அப்படி ஓட்டி பார்க்கும், அப்புறம் அது எப்படி ஓடுதுன்ட்டு அந்த வீடை திருப்பி சுத்தி பார்க்கும், அப்புறம் அந்த வீடை கழட்டி பார்க்கும், அப்புறம் அந்த சாமானை தூள் தூளா பிச்சு போட்டுடும். எதுக்கு அப்படி பண்ணுதுன்னா, அது கண்டுபிடிக்குதாமா, அது எப்படி ஓடுதுன்னு நான் பாக்குறேன் அப்படின்ட்டு அது கண்டுபிடிக்க முயற்சி எடுத்து பார்க்குது. அப்ப அதுதான் இங்க பகுத்தறிவுன்னு நம்ம பாக்குறோம். அதாவது மனிதன் இடத்துல மட்டும்தான் இது மாதிரி விசாரணை பண்ணக்கூடிய ஒரு விவேகம் இருக்கு. ஆனா இது டெவலப் ஆகணும்ல. இது நிறைய பேருக்கு டெவலப் ஆகிறது இல்லை. அப்ப டெவலப் ஆகாததுனால மனிதனாக இருந்தாலும் அவன் மண்டு மாதிரியே வாழ்ந்துட்டு வாழ்க்கையை முடிச்சுக்கிறான். அதுதான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டு ரொம்ப அருமையா இருக்கும். ஆளும் வளரணும், அறிவு வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி அப்படின்ட்டு எம்ஜிஆர் படத்துல ஒரு பாட்டு வரும். அப்ப ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். அப்ப அறிவு வளராம ஒரு மனுஷன் 70 வயசு 80 வயசு ஆகி என்ன பிரயோஜனம்? அவன் ஒரு தண்டமா இருக்கான்னு அர்த்தம். அப்ப அப்படிப்பட்ட மனிதன் மனிதனாவே இருக்க வேண்டியது இல்லையே. 70 வயசு 80 வயசு ஆகி மனிதனா வாழ்ந்துகிட்டு அவனுக்கு ஒரு பகுத்தறிவும் இல்லை, அப்படியே மண்டு மாதிரியே இருக்கிறான். அப்புறம் அவன் வந்து மிருகம் மாதிரியே சாப்பிடுவான், தூங்குவான், குழந்தை குட்டி பெத்துக்குவான், அவனுக்கு வாரிசுகள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கும். ஆனா அவன் என்ன சாதிச்சான்? மனிதனா வந்து ஒன்னும் சாதிச்சிருக்க மாட்டான். குழந்தை குட்டி பெத்து போட்டிருப்பான், 10-16 கூட பெத்து போட்டிருப்பான். அந்த காலத்துலாம் 16 குழந்தை கூட பெப்பாங்க. அப்ப அந்த மாதிரி பெத்து போட்டான்னா அவனுக்கும் மிருகத்துக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. நாய் கூட நிறைய குட்டி போடும், அதுக்கும் வாழ்க்கை இருக்கு, அதுக்கும் குடும்பம் இருக்கு, அதுக்கும் அறிவு இருக்கு, அது கூட சாப்பாடு சாப்பிடும், எடுத்து ஒளிய வச்சுக்கும், பாதுகாப்பு பண்ணும். இவனும் சாப்பாடு சாப்பிடுவான், சாப்பாடு எடுத்து சேமிச்சு வச்சுக்குவான், பணத்தை எடுத்து பதுக்கி வச்சுக்குவான், இது மாதிரிலாம் வாழ்வான். ஆனா பகுத்தறிவு அது அல்லவே. உண்மையான பகுத்தறிவுங்கிறது என்னன்னா, நான் யார், என்னையும் இந்த உலகத்தையும் உண்டாக்கிய படைப்பாளி யார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கணும்ல. ஏன்னா எப்படி நான் வந்தேன், எங்கிருந்து வந்தேன், நான் வருவதற்கு முன்னாடி எங்க இருந்தேன், அப்புறம் நான் மரணத்துக்கு பின்னாடி நான் எங்க போறேன், இந்த மாதிரி ஒரு சந்தேகமெல்லாம் ஒரு பகுத்தறிவுவாதிக்கு தான் எழுந்திருக்கும். அந்த அறிவு வந்தவன் தான் மனித தன்மைன்னு உயர்ந்தவனா இருக்கிறான். இப்போ மரணம்ங்கிறது நம்ம எத்தனையோ பேரை பார்க்குறோம். ஆனா அவன் இறந்துட்டானே, அப்போ அவன் எங்க போயிட்டான் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியை நமக்குள்ள எழுப்புவோம். அப்போ இவ்வளவு நாள் என்னோட உறவாடிக்கிட்டு இருந்த இந்த உறவுல அவர் எனக்கு அப்பாவா இருந்தாரு, இப்போ அந்த உடம்பு தான் இங்க கிடக்குது, அப்பாங்கிற பதவி அவருக்கு போயிடுச்சு, அப்போ அவர் எங்கே போனார், என்னுடைய அப்பா எங்கே போனார், இந்த பாடி அப்பா கிடையாது அப்படின்னு எனக்குள்ள ஒரு தேடுதல் வருது இல்லையா. அப்போ தேடி பார்க்கணும், ஒரு டெட் பாடி கிடக்குது, நான் இவ்வளோ நாள் இவர் தான் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்போ இவர் இறந்துட்டாரு, அப்போ இறந்துட்டாருங்க போது நான் இந்த அபிமானத்தை இந்த உடல் அடிப்படையில் அப்பான்னு சொன்னால் இனிமேல் அப்பா எனக்கு இருக்க மாட்டார். ஆனால் அப்போ இதுக்கு முன்னாடி இவர் உடம்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்திருப்பார் இந்த அப்பா, இப்போ உடம்பு விட்டுட்டு போன பிறகு இவர் எங்கே போயிருப்பார், இப்போ எங்கள் அப்பா எங்கே போவாரோ அது மாதிரி நானும் ஒரு காலத்தில் இந்த உடம்பு விட்டுட்டு போவேன்ல, அப்ப நான் எங்க போவேன், நான் இதே மாதிரி என் குழந்தைங்களை விட்டுட்டு தானே போக போறேன், இப்ப என்ன விட்டுட்டு எங்க அப்பா போயிட்டார், அப்ப நான் என்னுடைய குழந்தைங்களை விட்டுட்டு நான் போக போறேன், அப்ப எங்க போவேன் அப்படின்னு ஒரு கேள்வியை நமக்குள்ள தேடி அந்த அதுக்கான விடைய நம்ம ஆழமா கண்டுபிடிக்கும் போது தானே நாம மனிதனா பிறந்ததனுடைய மகத்துவம். இதுதான் விஞ்ஞான மய கோஷம். அதாவது விஞ்ஞான மய கோஷத்தை நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப இதை வந்து புத்தர் ஆராய்ந்தார். புத்தர் வந்து ஏன் மனிதர்கள் இப்படி கஷ்டப்படுறாங்க, அந்த இறப்புனா என்ன அப்படின்னு அவர் ஒவ்வொன்றும் ஆராய்ந்து பார்த்தாருங்கிறத நம்ம புத்தருடைய வாழ்க்கை வரலாறுல படிக்கிறோம். அப்போ இவங்க கணிகவாதிகள் என்று பெயர்ல இவங்க புத்தியை இறைவனாக தீர்மானித்து விட்டார்கள், புத்தியை ஆத்மாவாக தீர்மானித்து விட்டார்கள் என்று இங்க சொல்ல வராரு. யதோ விஞ்ஞான மூலத்துவம் மனசகா, மனம் புத்தியை சார்ந்து இருப்பதினாலே அந்த மனதை விட மேம்பட்டது புத்தி. அப்போ மனம் தனித்து இயங்க முடியாது, அது புத்தியை சார்ந்தே இயங்குகிறது என்று புத்தர் கண்டுபிடித்தார். அதாவது கணகவாதிகள் கண்டுபிடித்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அப்போ இங்க ஒரு மிகப்பெரிய உண்மையை புத்தர் கண்டுபிடிச்சார். ஆனா எந்த இடத்துல விட்டுட்டார்னா, கூடஸ்தன்ல விட்டுட்டார். கூடஸ்தன்கிறது என்னன்னா, இப்ப அந்த ஆத்மா பிரதிபிம்பிக்கின்ற ஒரு ஊடகம் இந்த உடல், இந்த உடல்ல இப்ப என்னிடத்துல புத்தி இருக்கு, நான் புத்தியின் வழியா இது இது இன்னது என்று பகுத்து பார்க்கிறேன், இப்படி பகுத்தறிகின்ற பகுத்தறிவாதியாக நான் வாழ்வதற்கு எனக்கு ஆதாரமாக ஆத்மா இருக்கிறது. ஆத்மானா அந்த அறிவு இருக்கிறது. அப்ப அந்த அறிவின் அதிஷ்டானத்திலே நான் இது பேனா இது பென்சில் என்று பகுத்து பிரித்து அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் முன்னேறி இருக்கிறேன் என்றால், அப்போ இங்க கூடஸ்தன் மூலமா அந்த அறிவு பிரகாசிக்குது. அப்ப அந்த பேரறிவு இந்த பாடி மைண்டை எடுத்துக்கிட்டு இதன் வழியா வெளிப்பட்டு இது இது இன்னது என்று பகுத்து பார்க்கின்ற ஒரு ஊடகத்தை உண்டாக்கி வச்சு அதுல வெளிப்பட்டு பிரகாசிக்குது. அப்ப இந்த பிரகாசம் பிரதிபிம்பிக்கின்ற ஊடகம் ஏன் மனிதனில் சிறப்பானதாக பார்க்கப்படுகிறது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்த பாடி எதுலையுமே இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா பிரகாசிக்கிற அந்த தகுதி இல்லை. ஆனா இப்ப மனிதன்ல அந்த தகுதி இருக்கு, ஆனாலும் ஏன் பிரகாசிக்கவில்லை, கேள்வி இதுதானே. இப்ப எல்லாருக்குமே பிரகாசிக்கணும் இல்ல, ஏன்னா மனித உடல் தான் அதுக்கு எலிஜிபிலிட்டி. அப்ப ஏன் பிரகாசிக்கல? இங்கதான் ப்ராப்ளம் என்னன்னா, மைண்டு மனசு வந்து பியூர் ஆகலைன்னா அறிவை பிரகாசிக்க விடவே விடாது. காரணம் என்னன்னா, அறிவின் அற்புதத்தை வெளிப்படுத்துவதற்கு தடையாக மனமே இருக்கு. அப்ப இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா, நம்மள நல்ல விஷயத்தை நோக்கி முன்னேற விடாம ஆசைகள்ல மதிமயக்கம் அடையும். அப்புறம் பார்ப்பதையெல்லாம் பற்றக்கூடியது மனசு. அப்ப மனசு பார்க்கறதெல்லாம் பற்றிக்கிட்டு, ஐ இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்கேன்ட்டு அதுல போய் மாட்டிக்கும். அப்ப அதுல போய் மாட்டிக்கிட்டு அதுல இருந்து விடுதலையாக விரும்பாது. அப்ப விடுதலை ஆகாத வரைக்கும் அது அதை வந்து விவேகம் அடையாது. விவேகம் அடையாத வரைக்கும் அது ஆத்மான்னு அறியாது. அப்படிதான் இங்க மனிதர்கள் இருக்காங்க. 99% மனிதர்கள் வந்து அப்படித்தான் இருக்காங்க. அந்த 1% இருக்காங்க பாருங்க, அவங்க மட்டும் யோசிக்கிறாங்க, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, ஏன் எனக்கு இந்த மாதிரி ஆகுது, ஏன் இவன் இப்படி இருக்கிறான், நான் ஏன் இப்படி இருக்கிறேன், அவர் எங்க போனாரு, நான் எங்கிருந்து வந்தேன் அப்படின்னு ஒரு கேள்வி மேல கேள்வி கேட்டு அவனையும் அவன் தொலைச்சி இதுக்கு யார் பதில் சொல்லுவா, இந்த இதுக்கு தான் இந்த குரு எங்க இருக்காரு அப்படின்னு தேடுறான் பாருங்க. அந்த ஆழமான தேடுதல் தான் அவனுக்கு அதை காட்டி கொடுக்குது. அப்ப அந்த மாதிரி தேடுறவங்களுக்கு விடைகள் வந்து இது மாதிரி ஞான நூல்கள்ல இருக்கு. அதுதான் மகான்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப அதை நம்ம தேடி வரும்போது நமக்கு அந்த பொக்கிசம் தானாவே கைக்கு வந்துடுதா. அதனாலதான் இதெல்லாம் நம்ம ட்ரெஷர்னு சொல்றோம். ஏன்னா இதெல்லாம் விலை கொடுத்து வாங்க முடியாத அளவுக்கு பொக்கிசங்கள் இதெல்லாம். ஏன்னா நம்மளையே காட்டி கொடுக்குதில்ல, வேற எதுவும் நம்ம காட்டி கொடுக்காது. எந்த நூல்களும் வேற காட்டி கொடுக்காது. வேற என்னதான் நமக்கு பணம் இருந்தாலும் பதவி இருந்தாலும் நம்ம கூட வராது. ஆனா இது நம்மளையே காட்டி கொடுத்து நம்மளை அப்டேட் பண்ணி கொண்டு போயிடுது. அப்ப இது 7 பிறவிக்கும் கூட வரும். இந்த பிறவியில நீங்க சரியா புரிஞ்சுக்கலனாலும் அப்டேட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்த பிறவியில உண்டாக்கி கொடுக்கும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு மனித அறிவின் விரிவாகவே இந்த பொக்கிசங்கள் நம்மளை கொண்டு போகுது. அப்ப இதுதான் நமக்கு பின்னாடியும் பயன்படக்கூடியதா இருக்குது. அதை இங்க வந்து பார்க்கும்போது புத்தருடைய அந்த கண்டுபிடிப்பு ஆழமாக இருந்தாலும், அவர் எந்த கடைசியில் என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த அறிவின் அதிஷ்டானத்துல அறியப்படுபவைகள் இருந்தாலும் அது உண்மை இல்லை, அது சூன்யம் தான் அப்படின்ட்டு அவர் முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா தோற்றம் தாங்கிறதுனால அது சூன்யம்ட்டாரு. ஏன்னா அறிவின் மூலமா தான் அறியப்படுது. அப்ப அங்க அறிபவன் அறிப அறிவுக்கு வேறாக இல்லை. அப்ப அறிவு மாத்திரமே இருக்கு அப்படிங்கிற ஒரு இடத்துல அவர் பண்ண தவறு என்னன்னா, அதை அறிபவன் நான் தான் என்று அவர் அதை ஏத்துக்காம ஒரு இடத்துல பண்ண மிஸ்டேக் வந்து சூன்யம்ங்கிற நிலையில போய் மாட்டிக்கு. அங்கதான் அவரு ஸ்லிப் ஆயிட்டார். அதனால நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, புத்தரை தூக்கி வெளியே எரிஞ்சிட்டாங்க. மற்ற ரிஷிகளோட புத்தரை வச்சுக்கல பாருங்க. இப்ப எத்தனையோ மகரிஷிகள் மகான்கள் நம்முடைய பாரத தேசத்துல சனாதன தர்மத்தின் வழியில வந்தவங்களை நாம ஃபாலோ பண்றோம். ஆனா புத்தரை நாம இங்கிருந்து தூக்கி வீசிட்டோம். அவர் வந்து இப்ப இந்தோனேசியா ஸ்ரீலங்கா மற்ற நாடுகள்ல தான் ஓடிக்கிட்டு இருக்காரு. இங்க யாரும் புத்தரை மதிக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம மதிக்க மாட்டோம். அவர் வந்து சூன்யத்தை பேசிட்டதுனால. ஆனா அறிவை பேசித்தான் மதிச்சிடுவோம். ஏன்னா அறிவு தானே இருக்குது உண்மையிலேயே. அதைதான் இங்க நம்முடைய தர்மத்துக்கும் சூன்யவாதத்துக்கும் உள்ள வித்தியாசம்ங்கிறத இங்க புரிய வைக்கிறாரு. அதனால விஞ்ஞானமய கோஷம் கூட ஆத்மா கிடையாது. அப்ப அந்த இடத்துல இதை இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல இதை புரிய வைக்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து 70வது ஸ்லோகம். அகம் விருத்தி திரிதம் விருத்தி திரியந்த கரணம் திரிதா விஞ்ஞானம் சியாத்தகம் விருத்தி திரிதம் விருத்திர் மனோ பவேத். இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த கரணம் வந்து 2 வகைப்படும். அது அகம் விருத்தி மற்றும் இதம் விருத்தி. அகம் விருத்திங்கிறது புத்தி, இதம் விருத்திங்கிறது மனம். அப்ப இது மாதிரி நம்ம இடத்துல வந்து 2 அந்த கரணங்கள் இயங்கி கொண்டிருக்கு. அதாவது நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற கருவி, அந்த உள்ள கருவி தான் மனம் புத்தி என்ற 2 சேர்ந்த ஒரு தொகுப்பு. அப்ப இங்க வித்யாரண்யர் வந்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படிங்கிற 4 பிரிவை பத்தி இங்க பேசல. இந்த ஸ்லோகத்துல வித்யாரண்யர் வந்து 2 பத்தி பேசுறாரு. 1 வந்து அகவிருத்தி, இதம் விருத்தின்னு பேசுறாரு. அப்ப அகம்விருத்தி அப்படிங்கிற வார்த்தை வந்து நான் அகம் அப்படின்னு நான் அபிமானிக்கிறேன் இல்லையா, அகம் அகம்னு நான் அபிமானிக்கிறேன். நான்ங்கிற விருத்தி, நான்ங்கிற ஒரு எண்ணம். அந்த எண்ணம் எப்படி, நான் அறிவேன், நான் பார்க்கிறேன், நான் நினைக்கிறேன், நான் மகிழ்கிறேன் அப்படின்னு நம்ம நமக்குள்ள நான் நான்னு ஒவ்வொரு விஷயத்தையும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எனக்குள்ள நான் அந்த விருத்தினா எண்ணங்களுடைய தொகுப்பு, அதாவது பல எண்ணங்கள், நான் பார்க்கிறேன், நான் நினைக்கிறேன், நான் அறிகிறேன் அப்படி இப்படி நம்ம என்னென்ன சொல்றோமோ அதையெல்லாம் நான் நான்ங்கிற அந்த ஈகோ மூலமா வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ இது எல்லா அனுபவங்களுக்கும் பொதுவாக இருக்கு இந்த நான் விருத்தி. ஆனா இதம் விருத்தி அப்படிங்கிறது இது இதுதான் இது அப்படிங்கிற ஒரு எண்ணம். இப்ப எப்படி அதை இதம் விருத்தி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்ப இது பேனா, இது புத்தகம், இது மரம், இது சந்தோஷம், இது துக்கம், அப்படி அறியப்படுகின்றவைகள் எல்லாம் இதம் என்ற பிரிவில் வருது. அப்ப இதம் என்ற பிரிவும் அகம் என்ற பிரிவும் வேறு வேறு பிரிவு, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அகம் என்றால் நான் என்ற அபிமானம், இதம் என்றால் இது என்று பொருள். அப்போ அகம் என்றால் அறிபவன், இது என்றால் அறியப்படுவது. அப்ப அகம் என்றால் சப்ஜெக்ட், இதம் என்றால் ஆப்ஜெக்ட். அப்ப அகம் என்றால் உள்முகம், இதம் என்றால் வெளிமுகம். இப்படி புரிஞ்சுக்கோங்க, அதாவது அந்த டிஃபரன்ஸ் சொல்றேன். அகமும் இதமும் எப்படி இங்க வேறுபடுதுன்னா, அகம் என்றால் நான், இதம் என்றால் இது அது அப்படின்னு நம்ம வெளியே அறியப்படுகின்ற பொருள்ல போய் மாட்டிக்கிறோம். அப்ப இந்த இரண்டு வேறுபாடுகள் எந்த அடிப்படையில் இருக்குன்னா, அந்த உண்மை நான உணரும் போது அது புத்தி, அந்த அகம்ல ஆத்மனுடைய நிலைக்கு நம்ம உயர முடியும். ஆனா இதம்ங்கிற அளவுல நீங்க வெளி விஷயத்துல உண்மையா நம்பிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அது மனோபாவத்தின் அடிப்படையில மாட்டிக்குவீங்க. அப்படிதான் பெரும்பாலும் மனிதர்கள் இருக்காங்க. இப்ப நம்ம வெளியே இருக்கிற விஷயத்துல தான் நம்ம சிக்கிட்டு இருக்கோம். அதாவது இப்ப நம்ம வெளியே ஒவ்வொரு விஷயத்தையும் இது இது இப்படி இருக்கு அப்படி இருக்கு நம்புறோம் இல்லையா, அந்த நம்பிக்கை எந்த விருத்தியின் அடிப்படையில் இருக்கு? மனோவிருத்தியின் அடிப்படையில் இருக்கு. அது புத்தி விருத்தியின் அடிப்படையில் இல்ல, விஞ்ஞானத்தின் அடிப்படையில நம்ம விசாரணை பண்ணி பார்க்கல. அப்ப அதனால மனசு என்ன பண்ணுதுன்னா, ஒரு விஷயத்தை பார்த்து அதை நம்பிடுது. அதனாலதான் கடவுள் விஷயத்திலும் நம்ம நம்புறோம்னு சொல்றோம், பேய் விஷயத்திலும் நம்ம நம்புறோம்னு சொல்றோம். இப்ப ஒருத்தன் வந்து கடவுளை பார்த்தேன் அப்படின்னு சொன்னாலும் நம்ம நம்புறோம், அப்படிங்களா நல்லதுங்க ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறோம். நான் பேயை பார்த்தேன் அப்படின்னு சொன்னாலும் ஓ அப்படிங்களா அப்படின்னு நம்புறோம். அந்த அளவுக்கு நம்ம வந்து புறவிருத்தியில இருக்கிற நாட்டம். ஆனா அகம் விருத்தில இருக்கிற நம்ம உண்மை நிலையை உணர விரும்புறவன் தனக்கு வேறாக புறவிருத்தி இல்லை, அப்ப எப்படி போய் நம்புறதுக்கு இருக்கு? அங்க கடவுளும் நான் தான், பேயும் நான் தான், அது என்னுடைய மனோபாவத்தின் அடிப்படையில். இப்ப புரியும் நினைக்கிறேன், அப்ப சொன்ன சப்ஜெக்டும் இப்ப சொன்ன சப்ஜெக்டும், அரக்கனும் நான் தான், தேவனும் நான் தான், அது எந்த அடிப்படையில நீங்க புரிஞ்சுக்கிறீங்கிறதுலதான் விசேஷத்தன்மை இருக்கு. நீங்க அகங்கிற தன்மையில உங்க உண்மையை உணர்ந்தா நீங்க தேவன், இடம் என்ற தன்மையில தனக்கு வேறாக இதையெல்லாம் இருக்கிறது என்று நம்பினா நீங்க அரக்கன். இவ்வளவுதான் விஷயம், இப்படிதான் சாஸ்திரமும் சொல்ல வருது. அப்ப இங்க நம்ம இந்த விஷயத்தை இப்படி நம்ம டீப்பா புரிஞ்சுக்கிட்டு இங்க ஆராய்ந்து பார்க்கும்போது, ஆரம்பத்துல நம்ம மனோரீதியாக ஒரு விஷயங்களை பற்றலாம், இது உடல் இது மனம் அப்படின்னு நம்ம சில விஷயங்களை பற்றி நம்ம அனுபவத்துக்கு வந்தா, அப்புறம் விவேகத்தால விசாரணை பண்ணணும் இல்ல. மனிதனுடைய அறிவே ஆளும் வளரணும், அறிவும் வளரணுங்கிறதான விஷயமே. அப்ப அறிவே வளராம அப்படியே மனம் போன போக்குலயே போய்கிட்டு இருந்தா அதுக்கு மனித பிறவி தேவையில்லை, அது மிருகமே மனம் போன போக்குல தான் போகும். ஏன்னா மிருகத்துக்கு மனசு தான் வளர்ந்துருக்க தவிர அறிவு வளரல, அதனால அது அதனுடைய போக்குல போகும். அதுக்கும் நம்மள மாதிரி நல்லது கெட்டது பார்க்க தெரியும். இப்போ நம்ம அடிக்க போனோம்னா ஓடிடும், எப்படிங்க அதுக்கு அடிக்க போனால் அது தெரிஞ்சுக்கிட்டு ஓடுது என்ன காரணம்? அந்த அளவுக்கு புத்தி இருக்கிறதுனால தானே ஓடுது. அப்போ அதுக்கும் புத்தி எல்லாம் இருக்கு, ஆனால் எதை அறியணுமோ அதை அறியக்கூடிய புத்தி இல்லை இல்லையா, பகுத்து அறியக்கூடிய புத்தி இல்லை. அப்போ மனிதன் இடத்துல பகுத்தறியக்கூடிய புத்தி இருக்கு, அதனால நம்ம விசேஷத்தன்மை வாய்ந்தவர்கள் என்ற அடிப்படையில் இங்க அகம் விருத்தியை நம்ம ஆராய்ந்து பார்த்தா, அந்த அகம் விருத்தியை தாண்டிய ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் சாட்சி சைத்தன்யம். அப்ப அந்த சாட்சி சைத்தன்யத்தின் மூலமாகத்தான் இங்க அகம் விருத்திய வெளிப்படுது, அதுதான் நான் என்ற உணர்வு. அப்ப அந்த நான் என்ற அந்த உணர்வு எதன் அடிப்படையில் வெளிப்படுகிறது என்பதை அறிகின்ற நிலையில் தான் இங்க இருப்பு மாத்திரமே இருக்கிறது, அறிவு மாத்திரமே இருக்கிறது, ஆத்மா மாத்திரமே இருக்கிறது என்று நாம உறுதி செய்ய முடியும். இல்லைன்னா என்ன ஆயிடுவோம்னா சூன்யம்னு சொல்லிடுவோம். ஏன்னா அவ்வளவுதானே, ஒண்ணுமே இல்லை, அறிபவனும் நானும் அறியப்படும் பொருளும் அதுதான், அது டேலி ஆயிடுச்சு, எல்லாம் போத் ஆர் சேம், அவ்வளவுதான், அங்க சூன்யம் ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழட்டி விட்டுருவோம். அந்த நிலையில தான் புத்தர் தப்பு பண்ணாரு. ஆனா இங்க வேதம் அப்படி சொல்ல வரல, அந்த அகம் விருத்தியே நான் என்று சதா ஸ்புரணமாய்க்கின்ற நம்முடைய சுயஸ்வரூபம், அது நம்முடைய ஆத்மா, அதான் நான் தான் ஆத்மா, நான் தான் பிரம்மம் என்று நம்மை நாம் உணர்கின்ற அந்த பிரக்ஞை, அந்த பிரக்ஞையை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறத இந்த 70வது ஸ்லோகத்துல பார்க்கிறோம். அடுத்து 71, அகம் பிரத்யய பீஜத்வமிதம் ப்ரித்தேரிதி ஸ்புடம் அவிதித்வா ஸ்வமாத்மானம் பாஹ்யம் வேத நாச்சு க்வசித். இங்கே அதான் சொல்கிறாரு. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அந்த அகம் பிரத்ய பீஜத்வம் இதம்ங்கிறார் இல்லையா, அதாவது நான் என்ற அந்த அறிவு, இதம் விருத்தியும் அந்த மனசு வந்து ஒரு வெளிப்புற பொருளை வந்து பற்றுகின்ற அந்த நிலையும், அதற்கு வேறாக அதை அறிகின்ற நான் என்ற அந்த விஷயமும், உண்மையில் எங்கே அகம் பிரத்யயத்தின் மூலமாக, அகம் பிரத்யய பீஜத்வம் இதம், அப்போ அகம் பிரத்ய பீஜத்தினா நான் என்ற அறிவின் விதையிலிருந்து தோன்றுகிறது என்பது தெளிவாகும் என்று சொல்றார். அது எப்படி இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும்னா, இப்போ இதம்ங்கிற ஒரு விருத்தி இருக்குங்க. இதம்ங்கிற விருத்தி வந்து மனோ விருத்தி. இது பேனா, இது பென்சில், இது புத்தகம் அப்படின்னு உங்களுக்கு எப்படி புரியுது, மனசுல இதை காட்டி கொடுக்குறாங்க பாரு, இது பேனா அப்படின்னு காட்டி கொடுக்கும்போது உங்க மனசு அதை பார்க்குது, ஓ இது பேனான்ற அதை அந்த பொருள் அறிவு உங்களுக்கு வருது இல்லையா, அந்த பொருளை பற்றிய ஒரு அறிவு கிடைக்குது. அப்போ அந்த அறிவு உங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னா, அகம் பிரத்யயத்தின் மூலமாகன்னு சொல்றாரு. நான் என்ற சுய அறிவின் விதையிலிருந்து தான் அது தோன்றுகிறது என்பது புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் தன்னைத்தானே அறியாமல் யாரும் எந்த வெளிப்பொருளையும் அறிய முடியாது என்று இங்க சொல்றாரு. அவிதித்வா ஸ்வமாத்மானம் பாஹ்யம் வேத நாச்சு கச்சித் அப்படிங்கிறாரு. நாச்சு கச்சித் அப்படின்னா ஒருபோதும் இல்லை, தன்னை அறியாமல் ஒருவன் வெளிப்பொருளை ஒருபோதும் அறிவதில்லை அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. அகம் பிரத்யய பீஜத்துவம், அப்ப நான் தான் அதை அறிவதற்கான ஆதாரப்பொருள், நான் இருப்பதினால்தான் இங்கு இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே இருக்கிறது, அப்ப என்னிடத்திலிருந்து தான் இந்த பிரபஞ்சமே வெளிப்படுகிறதுங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை இங்க உணர்த்துறாரு. ஆனா நம்மளால அதை புரிஞ்சிக்க முடியல. அப்ப அதை புரிஞ்சிக்க முடியாததுக்கு தான் உபநிஷதங்கள் வந்து விளக்கம் கொடுத்தது. எப்படி கொடுத்தது, அந்த தைத்திரிய உபநிஷத்துலயோ சாந்தோக்கிய உபநிஷத்துல ஒரு கதை வரும். அதுல வந்து ஒரு விதை அவங்க குரு சொல்லுவாரு, அந்த ஆலமரத்தின் விதையை கொண்டு வா மகனே அப்படிம்பாரு. உடனே அவன் ஆலமரத்தினோட விதையை கொண்டு வருவான். கொண்டு வந்த உடனே மகனே அந்த விதையை பிரிச்சுப்பார் அப்படிம்பாரு. விதை கைக்கு சின்னதா இருக்கும், அதை முடிஞ்ச அளவு கஷ்டப்பட்டு பிரிச்சு பார்த்து, பிரித்து பார்த்தேன் குருவே அங்க ஒன்றுமே இல்லை அப்படிம்பான். அப்ப அந்த விதைக்குள்ள ஒண்ணுமே இல்லையே, அப்ப என்னப்பா இந்த விதைக்குள்ள ஒண்ணுமே இல்லைங்கிறிய, ஆனா இந்த விதையில இருந்தான பிரம்மாண்டமான ஆலமரம் வந்துச்சு. அப்ப இந்த ஆலமரத்துல எவ்வளவு பெரிய தண்டு வந்தது, அந்த தண்டுல இருந்து எவ்வளவு பெரிய கிளைகள், அதாவது விழுதுகள் எல்லாம் தொங்கிச்சு, அப்புறம் அதுல எத்தனை இலைகள், அப்புறம் அதுல எத்தனை பூக்கள், எத்தனை காய்கள், எத்தனை கனிகள். ஆலமரம் அப்படின்னா நம்ம கண்ணுல வந்து பார்க்கக்கூடியது அடையார ஆலமரம், சென்னையில் பார்த்தோம் மிகப்பெரிய பிரம்மாண்ட ஆலமரம், ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஆலமரம். நீங்கள் பெரியவங்கெல்லாம் பார்த்துருக்கலாம், சின்ன பசங்க பார்க்க முடியாது. அப்போ பெரிய ஆலமரம் பல ஏக்கராக அடைச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த ஆலமரத்தினுடைய விதையோ ஒரு கடுகு சைஸு. அந்த கடுகு சைஸ் இருக்கிற விதையை உடச்சி பாருங்கிறாரு குரு. அதை உடச்சி பார்த்த உடனே ஒன்றுமே இல்லை குருங்கிறான், உள்ள ஒன்றுமே இல்லைங்கிறான். அப்போ ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது அது சூன்யம் ஆயிடுதா. இங்கே தான் புத்தர் மாற்றாரு. அங்க உடச்சு பார்த்த உடனே ஒன்றும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன் ஒன்றும் இல்லைன்னு சொல்லக்கூடாது, ஒன்றுமே இல்லைன்னு சொன்னா அதுக்குள்ள இருந்தானப்பா இவ்வளவு பெரிய விஷயம் வந்தது. என்னென்ன வந்தது, பிரம்மாண்டமான தடிமனான தண்டு, அந்த தண்டு வந்து 10 பேர் சேர்ந்து கட்டி பிடிக்கணும், அவ்வளவு பெரிய ஆலமரம், 10 பேர் சேர்ந்து கட்டி பிடிக்கிற அந்த ஆலமரத்தினுடைய விழுதுகள் வந்து பல கிலோமீட்டர் பரவுனது, பல கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல தொங்கிட்டு இருக்குது விழுது, அப்புறம் நிறைய இலைகள், நிறைய கிளைகள், அப்புறம் அதுல பூக்கள், காய்கள், கனிகள் என்று ஏராளமான விஷயங்களை பார்த்தோம். ஆனா அந்த விதைக்குள்ள ஒண்ணும் இல்லைன்னு சொல்றியப்பா அப்படின்னு குரு கேட்கிறாரா, அப்பதானே நமக்கு புரியுது, ஓ ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல முடியாது, இதுக்குள்ள எவ்வளவு பெரிய விஷயம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்ப அதை ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறத கண்டுபிடிக்கிறவன் தானே புத்திசாலி, அதை பார்த்துட்டு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றவன் புத்திசாலின்னு எப்படி சொல்ல முடியும். அங்கதான் புத்தர் முட்டாள் ஆயிட்டாரு. இப்ப புரியுதுங்களா, புத்தர் ஏன் நம்ம துரத்தி விட்டோம்ட்டு. புத்தரை வந்து பாரத தேசத்திலிருந்து நம்ம துரத்திட்டுமே அப்படின்னு அங்கலாப்பா இருக்கும், ஐயோ நல்ல மனுஷன், எவ்வளவு பெரிய அற்புதமான விஷயத்த சொன்னாரு, அவ்வளவு பெரிய ஞானி, எவ்வளவு பெரிய உத்தமர், எல்லாம் ஓகேதான், ஆனா புத்திசாலித்தனம் அவ்வளவு பெரிய விஷயத்துக்குள்ள இருக்குங்கிறத கண்டுபிடிக்காம ஒண்ணும் இல்ல சூன்யம்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும். அங்கதான் புத்தர் சரிக்கிட்டார். அதைத்தான் நம்ம இங்கேயும் சொல்றோம். அப்படி இப்படி ஆயிரம் ஆயிரம் விஷயங்களை பேசலாம், பெரிய அறிவாளி மாதிரி பேசலாம், ஆனா இந்த விஷயம் தெரியலன்னா அவன் வந்து வாழ்க்கையில ஆத்மாவை உணர முடியாது. ஏன்னா அந்த ஆத்மா தான் இவ்வளவு பெரிய அறிவா இருந்து இந்த எல்லாத்தையும் காட்டி கொடுத்துட்டு இருக்கு. அப்ப இதுதான் அத்வைத ஞானத்தினுடைய சிறப்பு. இங்க இதை தான் புரிஞ்சுக்கணும்னு மகான்கள் அடிச்சுக்கிறாங்க. வேதத்தை எடுத்து நமக்கு புரிய வைக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குப்பா நீ, அவ்வளவுதான் இறைவனை தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க. அப்ப என்ன விஷயம் பாருங்களேன், அந்த ஒரு விதைக்குள்ள ஒன்றுமே இல்லை என்று சொல்வது எளிது, ஆனால் அந்த விதையிலிருந்துதான் இவ்வளவு பிரம்மாண்ட ஆலமரம் உருவாக முடியும் என்றால் அதற்கான அறிவு அந்த விதைக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறது, மறைந்து கொண்டிருக்கிறது. அதை கண்டுபிடிப்பவன் தான் ஞானி, அதை கண்டுபிடிக்க தெரியாதவன் அஜ்ஞானி. அப்ப இங்க ஞானிங்கிற அந்த எலிஜிபிலிட்டி எங்க வருது, அந்த அறிவுல தான் வருது. அது இருப்பதனால்தான் இங்க எல்லாம் இருக்கிறது, அதனுடைய வைபவம் தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம். அப்ப அந்த பிரபஞ்சம் எங்கிருந்து உருவாச்சிங்க, உங்ககிட்ட இருந்து உருவாச்சு. உங்ககிட்ட இருக்கிற கூடஸ்தன் தான் இதை பேனா, இது பென்சில், இது கேலக்சி வரைக்கும் போயிடுச்சு. இங்க நீங்க தொடங்கின சின்ன ஸ்கூல் பையனா இருக்கும்போது இது பேனான்னு கண்டுபிடிக்கிற உங்க விஷயம் இன்னைக்கு கேலக்சி லெவல்ல நிக்குதுன்னா, அப்ப கேலக்சியை பாக்குறவனும் யாரு, அந்த பேனாவை பார்த்தவன் யாரு? நீங்க சின்ன பையனா இருக்கும்போது பேனாவை தான் பார்த்துட்டு பேனான்னு பெருமை அடிச்சுட்டு இருந்தீங்க, பென்சில் பார்த்துட்டு என்னுடைய பென்சில்னு யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு ஒளிய வச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு பிரம்மாண்ட கேலக்சிய பார்த்து இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னாலும், இது யாருனால பார்க்கப்படுது, யாருனால புரிஞ்சிக்கப்படுகிறதோ அவன்தான் உண்மையா இருக்கிறான். அவன் இருப்பதனால்தான் இங்க எல்லாம் இருக்கிறது. அதுதான் பிரம்மம், அதுதான் பிரக்ஞை, அதுதான் அறிவு அப்படின்ட்டு இங்க அருமையா நம்முடைய வேதம் புரிய வைக்குது. அதை இங்க வித்யாரண்யர் எடுத்து இப்படி அழகா அந்த விருத்தியினுடைய அடிப்படையில புரிய வைக்கிறார். இதம் விருத்தினா என்ன, அகம் விருத்தினா என்ன அப்படின்னு ரெண்டு விருத்திகளுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் டெபினேஷன் இங்கதான் வருது. அப்ப இதம் விருத்தி என்றால் இது மரம், இது வீடு, இது ஒரு எண்ணம், இது எனக்கான சோகம், இது எனக்கான சந்தோஷம் என்று மனமானது எதையோ ஒன்றை அபிமானிப்பதற்கு பெயர் இதம் விருத்தி. ஆனால் இதையெல்லாம் அறிபவன் யாரோ அவன்தான் அகம் விருத்தி. அப்போ இது துக்கம் என்று யார் அறிகிறார், இது சந்தோஷம் என்று யார் அறிகிறார், இது மரம் என்று யார் அறிகிறார், இது வீடு என்று யார் அறிகிறார், இது பேனா என்று யார் அறிகிறாரோ, அந்த எல்லாம் அறியும் அறிவுதான் நான் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை இங்க எடுத்து உடைக்கிறாருங்களா. இதைத்தான் நாமளும் புரிஞ்சுக்கணும். இதை திருமந்திரத்துல திருமூலர் சொன்னார், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த பாட்டு, எல்லாம் அறியும் அறிவுதனை விட்டு எல்லாம் அறிந்தும் லாபம் இங்கு இல்லே, எல்லாம் அறியும் அறிவை நான் என்னில் எல்லாம் அறிந்த இறை எனலாமே. அப்ப இது எல்லாவற்றையும் அறிகின்ற அந்த அறிவுதான் நான் என்ற அகம் விருத்தி. இங்க புரியும் பாருங்க அகம் விருத்தி. அப்ப இதையெல்லாம் அறிகின்ற அகம் நான் அந்த அறிவு என்று அந்த பிரம்மம் என்று உணர்ந்தால் போதும், அதுதான் இங்க இறைத்தன்மை, அவ்வளவுதாங்க. அப்ப எல்லாம் அறியும் அறிவை நான் என்னில் எல்லாம் அறிந்த இறை எனலாமே திருமூலரே சொல்லிட்டாரு. நீதான் அந்த அறிவு ஆத்மான்ட்டு. அப்ப இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும், அந்த அறிவு தான் உங்க மூலமா பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிதான் புரிஞ்சுக்கணும். உடனே எல்லாம் அறியும் அறிவு நான் தான் சொல்லிட்டு உடனே பாடி மைண்ட் அட்டாச்மெண்ட்ல ஈகோ வந்துடக்கூடாது. அப்ப நீங்க உங்க மூலமா அது பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்ப பேனாங்கிறதும் அதுதான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குது, இந்த பாடிக்கு காட்டி கொடுக்குது, புலன்களுக்கு காட்டி கொடுக்குது, கேலக்சியே காட்டி கொடுக்குது. பாரு இந்த இவ்வளவு பெரிய சூரிய மண்டலம் இருக்கு, இதை சுத்தி இத்தனை கோள்கள் இருக்கு, அதுல புதன் இருக்கு, சனி இருக்கு அப்படின்னு அது அந்த அளவுக்கு உங்களுக்கு உள்ள இருக்கிற அத்தனை கிரகங்களையும் காட்டி கொடுக்கறதும் அதே அறிவு தான். பூமியில இருக்கிற பேனா பென்சில காட்டி கொடுக்கறதும் அதே அறிவு தான். அப்ப அந்த அறிவு இல்லாமல் நீங்க இங்க எதையும் அறியவே முடியாது, அதான் இங்க கான்செப்டே. அப்ப எல்லாம் அறியும் அறிவை அறிபவன் அந்த அறிவாகவே இருக்கிறான், அதுதான் பிரம்மம். அப்ப இந்த நிலையில உணர்ந்த பிறகு இங்க அறிபவன் தான உண்மையிலே இருக்கிறான், அறியப்படும் பொருள்கள் இல்லையே. அப்புறம் எங்கிருந்து உங்களுக்கு கிரகங்கள் வந்து பாதிக்கும், பாதிக்காதுன்னு தான் இங்க அத்வைத வேதாந்தம் சொல்லுது. அத்வைத வேதாந்தத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிரகதோஷமே கிடையாது. ஏன் கிரகதோஷம் கிடையாது, நீங்க உடலை பற்றிட்டா கிரகதோஷம் வந்துடும். நீங்க நான் உடல் என்று அபிமானிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த உடலுக்கான நியதியில எப்படி பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில பிரச்சனைகள் வருதோ அதே மாதிரி அந்த பஞ்சபூதங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களும் உங்களை தாக்கத்தான் செய்யும். ஆனா நீங்க அந்த உணர்வு பிரம்மம் தான் இதன் மூலமா பிரகாசிச்சுக்கிட்டு இருக்குன்ற அந்த உணர்வு நிலையை தொட்டுட்டீங்கன்னா உங்களை ஒண்ணுமே பாதிக்காது, அந்த மனம் கடந்த அந்த அறிவு நிலைக்கு நீங்க உயர்ந்துருவீங்க. அப்புறம் எங்கிருந்து கோளும் நாளும் உங்களை என்ன செய்ய முடியும், ஒண்ணும் செய்ய முடியாது. நாள் என்ன செய்யும், கோல் என்ன செய்யும்னு மகான்கள் பாடுறாங்கல்ல, அப்ப அவங்களுக்கு எப்படி அது செய்யாது, புரிஞ்சு போயிட்டா செய்யாது, புரியாதவனுக்கு எல்லாம் செய்யும். ஏன்னா அவன் பயப்படுறான் ஒன்னு இருக்குதுன்ட்டு, தனக்கு எக்ஸ்ட்ராவா வேற ஏதோ ஒண்ணு இருக்குது, அது ஏதோ நம்மளை பண்ணிடும், பேய் ஒன்று இருக்கு அது என்ன போட்டா போட்டுடும் அப்படின்னு ஒரு பய உணர்வு. ஆனா அந்த பேயும் நான் தான், கடவுளும் நான் தான் அப்படின்னு புரியறதுக்கு நமக்குள்ள இருக்கிற அறிவு தான் ஆதாரமா இருக்கு அப்படின்னு யார் புரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு எல்லாம் புரியும். அதுதான் எல்லாம் அறியும் அறிவு, அதுதான் இறைவன் பிரம்மம், அதுதான் பிரக்ஞை அப்படின்னு இங்க வேதம் ரொம்ப அழகா புட்டு வைக்குது. அதை இந்த இடத்துலயே அழகா சொல்லிட்டாரு, பாகியம் வேத நது கச்சித் அப்படிங்கிறாரு. அப்படின்னா யாரும் எந்த வெளிப்பொருளையும் அறிய முடியாது. எப்படி? அது இல்லாமல், அந்த அறிவு இல்லாமல் யாரும் எந்த வெளிப்பொருளையும் அறியவே முடியாது. அப்ப இங்க எல்லாம் அந்த அறிவு தான் அறியுது, நீங்க ஒன்றும் அறியல. அப்ப நாம இங்க என்ன செய்யணும்? டோட்டலா இங்க பாடி மைண்டா சரண்டர் பண்ணிடணும். ஐ எம் நாட் ஏ பாடி, ஐ எம் நாட் ஏ மைண்ட். அந்த ஆத்மா தான் இருக்குது, அது பிரகாசிக்கிற ஒரு கருவி தான் இந்த உடலும் மனசும். அதுவே பார்க்குது, அதுவே படைக்குது, அதுவே அனுபவிக்குது. அப்ப எல்லாம் அதுக்கே உரித்தானது. நான் எங்க இங்க இருக்கிறேன் அப்படின்னு நீங்க எப்போ உங்களை டோட்டலா விட்டுட்டீங்களோ அப்ப இங்க உங்க வாழ்க்கையை இறைவன் வாழ்கிறான் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அதான் நடக்கும். அது எத்தனை பேரால முடியும்னா ஆயிரத்தில் ஒருவன் தான், அது அவ்வளவுதான் அதுக்கு முடியும். ஏன்னா அது ரொம்ப பெரிய டாபிக் இல்லையா, மைண்ட் அவ்வளவு சீக்கிரம் எல்லாருக்கும் அக்செப்டன்ஸ் கொடுக்காது. அப்ப அந்த அந்த அக்செப்டன்ஸ் கொடுக்கற தகுதி அந்த ஆயிரத்துல ஒருவனுக்கு தான் வருதுங்கிறாரு. ஏன்னா அவன் டெப்தா போறான், இந்த சப்ஜெக்ட்ல டெப்தா போறான். இது என்ன, நான் தெரிஞ்சுக்காம விட மாட்டேன், கடவுளை நான் பார்க்காம விட மாட்டேன் அப்படின்னு அந்த தேடுதல் ஆழமா இருக்கிறவங்க இதை அடைஞ்சிடுறாங்க. ஏனோ தானோ வந்துட்டு போறவங்க இதை அடைய முடியாது அப்படிங்கறதையும் நம்ம இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுதான் இந்த ஸ்லோகத்துல அந்த இதம் விருத்தி அகம் விருத்தி அப்படிங்கிற அடிப்படையில பேசுறார் என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்த ஸ்லோகம் போயிட்டு அதை பார்ப்போம். அடுத்தது 72. சனே சனே ஜன்ம நாசாவகம் விருத்திர் மிதவியதகா விஞ்ஞானம் சனிக்கம் தேன ஸ்வப்ரகாசம் ஸ்வதோமிதேகே. இங்கே ரொம்ப அருமையா சொல்றாரு, அந்த அகம் விருத்தி ஒவ்வொரு கணத்திலும் தோன்றி அழிகிறது என்பது அனுபவத்தில் தெரிகிறது. ஆகவே விஞ்ஞானம் என்ற அந்த க்ஷணிகமானது மேலும் அந்த அறிவு தன்னைத்தானே வெளிப்படுத்துகின்ற சுயம் பிரகாசமானது அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப ஆழமா புரிய வச்சிட்டார். அதாவது இங்க வித்யாரண்யர் அழகா அந்த புத்த மதத்துக்கும் நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகளுக்கும் உண்டான கம்பாரிசனை உடைக்கிறார். எப்படி உடைக்கிறாருன்னா, ஒரு பௌத்த விஞ்ஞானவாதியின் உள்ளார்ந்த சிந்தனையை மிகவும் நேர்மையாகவே இங்கு வித்யாரண்யர் முன்வைக்கிறார் என்று பார்க்க முடியுது. ஏன்னா அவரு ஒட்டுமொத்தமா புத்தர்களை வந்து இதா பார்க்கல, அவன் அருமையா கண்டுபிடிச்சிருக்கான், ஆனா ஒரு இடத்துல அவன் பண்ண தப்பு அவன் வாழ்க்கையை அவன் தொலைச்சிட்டான் அப்படிங்கறது இங்க சொல்லிட்டு அவன் இவ்வாறு சிந்திக்கிறான், நேற்று இருந்த நான் இன்று இல்லை, குழந்தை பருவ நான் இப்போது இல்லை, கோபத்தில் இருந்த நான் இப்போது இல்லை, துக்கத்தில் இருந்த நான் இப்போது இல்லை. அப்ப ஒவ்வொரு அனுபவத்திலும் அந்த நான் என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது. எனவே அந்த நான் என்ற அபிமானம் எதன் அடிப்படையில் இருக்கிறதோ அந்த நிலையை நீங்கள் ஆத்மா என்பதாக அபிமானித்து விடக்கூடாது அப்படிங்கிறத இங்க புரிய வைக்கிறாரு. ஏன்னா ஒவ்வொரு கணமும் ஒரு புதிய அறிவு தோன்றி கொண்டே இருக்கிறது, அதுவே நான். சனே சனே ஜன்மநாசம், ஒவ்வொரு வினாடியும் அந்த தோற்றம் மறைந்து கொண்டே இருக்கிறது. அதை தானே நம்ம வந்து நிகழ்காலம் தான் இருக்குது, இங்க கடந்த காலமும் இல்லை எதிர்காலமும் இல்லை, கால தேசங்களுக்கு அப்பாற்பட்டு அது இருக்குதுன்னு நம்ம எப்படி புரிய வைக்கிறோம் உங்களுக்கு? இப்ப வந்து நிகழ்காலம் மட்டும்தான் உண்மை, கடந்த காலமும் கிடையாது எதிர்காலமும் கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்ப நான் வந்து இப்ப இந்த வார்த்தையை பேசுறேன் வாங்க அப்படின்ட்டேன், வாங்கன்னு சொன்னா பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சிடுச்சு, அப்ப வாங்கன்னு சொல்லி உங்களை ரிசீவ் பண்ணிட்டேன் முடிஞ்சிடுச்சு, அதுவும் முடிஞ்சு, அதாவது ஃபியூச்சரும் இல்லை பாஸ்ட் டென்ஸும் இல்லை, இப்ப ப்ரெசன்ஸ்ல வாங்கன்னு சொன்னதோட முடிஞ்சு போச்சு. எப்படி புரிஞ்சுக்கலாம்? அப்ப வாங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி அது ஒரு ஃபியூச்சர் டென்ஸாக இருந்தது, நீங்கள் வரப்போறீங்கிறதுனால நான் வெயிட் பண்ணி வாங்கன்னு சொல்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நீ வச்சுக்கலாம். நீங்கள் வந்துட்டீங்க வாங்கன்னு சொல்லிட்டேன், இப்போ நீங்கள் நிகழ்வில் உங்களை பார்த்தாச்சு வாங்கன்னு சொல்லியாச்சு, அப்போ உங்களுக்கு ஃபியூச்சர் முடிஞ்சுதான், நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வேலை முடிஞ்சுது. அப்போ நீங்கள் வந்துட்டீங்கங்கும் போது என்னாச்சு? எதிர்காலமும் இல்லை, இல்லை நீங்கள் நிகழ்காலத்தில் வந்தாச்சு, இன்னொன்று அடுத்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையும் கிடையாது. அப்போ இங்கே ஒவ்வொரு வினாடியும் கடந்து கொண்டே இருக்கிறது, ஒவ்வொரு செகண்ட் அப்படியே போய்கிட்டே இருக்கு. சனச்சனம் சனே சனே ஜன்மநாசம், ஒவ்வொரு கணமும் கடந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது பௌத்தர்களுடைய கருத்து. இதை வந்து வித்யாரண்யர் ஒத்துக்கிறாரு, நம்முடைய அத்வைத வேதாந்தம் இதை ஒத்துக்குது. ஏன் அப்படின்னா, மிகப்பெரிய கண்டுபிடிப்பு இல்லையா இது, புத்தருடைய கண்டுபிடிப்புல மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. ஒவ்வொரு வினாடியும் கடந்து கொண்டே இருக்கிறது, ஆகவே நிகழ்காலம் மாத்திரமே இருக்கிறது, கடந்த காலமும் கிடையாது எதிர்காலமும் கிடையாது. அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்தை முன்னிறுத்தும் போது நம்ம வந்து அதுக்கு தகுந்த சனகவாதிகளா மாறி அதுக்கு ஒரு பெரிய சப்ஜெக்ட் எடுக்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க. அதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. இப்ப நீங்க அத்வைத வேதாந்தம் படிக்க வந்து இங்க கேட்கிற மாதிரியே அந்த சனகவாதம் படிக்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து காலம் மட்டும்தான், நிகழ்காலம் மட்டும்தான் உண்மை, கடந்த காலமும் கிடையாது எதிர்காலமும் கிடையாது அப்படின்ட்டு அவங்க நிகழ்காலத்திலேயே வாழ ஒரு பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு பயிற்சி முயற்சி அப்படின்ட்டு அவர் குரு சொல்லி கொடுப்பாரு. அப்போ அவங்கெல்லாம் எந்த வழியில் வராங்க? புத்தர்களுடைய, புத்த மதத்தினுடைய அடிப்படையில் தான் வராங்க. ஆனால் இப்போ நாம் இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த விஷயமெல்லாம் ஓகே தான், ஆனால் புத்தருடைய வழியில் போயிடக்கூடாது. புத்தருடைய வழியில் போனால் என்ன ஆகிடுவீங்க? சூன்யம்னு சொல்லிடுவீங்க. அதனால் இங்கே சொல்கிறாரு பாருங்க, அந்த சனே சனே ஜன்ம நாசம் என்பது புத்தருடைய கருத்து. ஆனால் வேதாந்தம் என்ன சொல்கிறது? அந்த சனே சனே என்று மாறிக்கொண்டிருக்கிற மாற்றங்களை பார்க்கின்ற மாறாத ஒரு சாட்சி இருக்கிறது, அதுதான் நீ என்று இங்க நமக்கு புரிய வைக்கிறார் பாருங்களேன். அப்ப இங்க வேதாந்தத்துக்கும் இப்ப புத்த மதத்துக்கும் என்ன ஒரு சின்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இப்ப நீங்க அந்த இந்த வினாடி கடந்து விட்டது, இப்ப நான் நிகழ்காலத்தில் இருக்கிறேன், அடுத்தது எதிர்காலத்தை நோக்கி நான் நகர்றேன், அப்புறம் எதிர்காலமும் கடந்துருது, இப்ப நான் நிகழ்வு வந்துட்டேன், இப்படியே கடந்து கடந்து நிகழ்வுலயே நான் இருந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கீங்களேன், சொல்றவன் யாருன்னு நம்ம கேள்வி கேட்போம். இப்ப நீங்க நிகழ்வுலயே இருக்கிறீங்கன்னு சொல்றீங்களே, அப்ப நிகழ்காலத்துல வாழ்றவன் யாரு? அந்த நிகழ்வுல எது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறதோ, ஆதாரமாக இருக்கிறதோ, அதுதான் இருப்பு, அதுதான் சாட்சி என்று இங்க அத்வைதம் தான் சொல்லும், வேற எதுவும் சொல்லாது. இப்ப அத எப்படி புரிய வைக்கிறாங்க அந்த காலத்துல அப்படின்னா, ஒரு நதியை பாருங்க, நதியை பார்த்த உடனே இது கங்கை நதி அப்படின்னு நம்ம பொதுவா சொல்றோம். ஆனா அதே நீர், கங்கை நதியினுடைய நீர் வந்து ஒரு கணம் கூட நிற்பது கிடையாது, ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப ஓடிக்கிட்டே இருக்கிற அந்த கங்கை நதியினுடைய நீரோட்டம் பாருங்களேன், புதிய புதிய நீர் அந்த அந்த இடத்துல. இப்ப நீங்க குளிக்க போய் அந்த தண்ணி கங்கை நதியில இறங்கின உடனே நீங்க இப்ப அந்த நதியில தான் குளிக்கிறீங்களான்னு கேட்டா, இல்ல, அந்த நதி கடந்து போயிட்டே இருக்கு, புது நீர் வருது, உங்க மேல பட்டு போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு வினாடியும் நீங்க குளிக்கிறது புது தண்ணி தான், உங்களுக்கு பழைய தண்ணியும் அங்க கிடையாது, ஏன்னா நீர் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்ப காலமும் இப்படித்தானே ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம்னா இப்ப எவ்வளவு நேரம் போயிட்டே இருக்கு, இப்படிதான் இயற்கை படைப்பே இப்படிதான் இருக்கு. அப்ப மனிதனும் இப்படித்தான், பௌத்தன் சொல்கிறான், மனிதனும் இப்படித்தான், நான் என்பது ஒரு தொடர்ச்சியான தோற்றம், ஆகவே அது நிலையான ஆத்மா அல்ல அப்படின்னு சொல்லி புத்த மதம் இப்படி ஒரு ஆர்குமெண்ட்டை பண்ணிடுச்சு அந்த அகம்விருத்தியினுடைய அடிப்படையில. ஆனா இங்க பௌத்தர்கள் வந்து உடலை பற்றி பேசவில்லை, மனதை பற்றியும் பேசவில்லை, அவங்க நேரடியாக நான் என்ற உணர்வை பற்றி பேசுகிறார்கள். அப்ப இதுவே இந்த தத்துவத்தை ஆழமாக்குகிறது. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க மிஸ் பண்றாங்க, என்ன அப்படின்னா, நான் என்ற அந்த உணர்வை பற்றி பேசுகின்ற பேசுபவன் யார்? அகம் அகம்னு ஸ்புரணம் ஆக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த அகம்ங்கிற ஒரு விஷயத்தை சொல்றவனே அகம்தான். அப்ப அந்த நான் எந்த அடிப்படையில் உங்கள் நான் என்று நம்ம பார்க்கணும் இல்லையா? நான் என்ற அனுபவமும் எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்கிறதா என்றால் இல்லை. ஏன்? கோபத்தில் ஒரு நான், அன்பில் ஒரு நான், தூக்கத்தில் ஒரு நான், விழிப்பில் ஒரு நான், அதே மாதிரி துக்கத்தில் ஒரு நான், சந்தோஷத்தில் ஒரு நான், இப்படி நான் மாறிக்கிட்டே இருக்கு. அகம் விருத்தி சனம் சனம் மாறிக்கொண்டே இருக்கு. அப்ப இதுக்கு பேரு விஞ்ஞான சனிகம்னு பேரு. இது பௌத்த மதத்தின் மைய கோட்பாடு அப்படிங்கறதை நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த பௌத்த மத கோட்பாடுகளை எடுத்து நம்ம உள்ள விட்டுக்கிறோம். ஏன்னா ஆக்சுவலா இங்க இந்த எல்லா கோட்பாடுகளும் நிறைய பேர் நிறைய மிக்ஸ் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க நம்முடைய அத்வைத வேதாந்தம் என்ன பண்ணும்னா, எல்லா மதங்களையும் அரவணைக்கும். அதாவது வைசேசிகம், நியாயம், சாங்கியம். சாங்கியமும் இவரு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சாங்கிய வழியில் தான் வராரு, சாங்கியத்துல வராரு. அப்ப இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்குவோம். ஆனா கடைசியில நம்ம ஒரு விஷயத்தை உடைச்சிருவோம் பாருங்க, இது எல்லாம் அறிபவன் யாரோ அவன் தான் இங்க இருப்பு, அதுதான் சத்தா இருந்து கொண்டு சித்தாக பிரகாசித்து கொண்டிருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் வந்து நம்ம வேதாந்த சாஸ்திரத்துல மட்டும்தான் உடைச்சிடுறாங்க. வேற எந்த டாபிக் எடுத்தாலும் அங்க உடைக்க மாட்டாங்க, அடுத்தடுத்த லெவல்ல கொண்டு போயிட்டே இருப்பாங்க உங்களை. அப்ப அடுத்தடுத்த லெவல்ல நீங்க டிராவல் பண்ணலாம், ஆனா ஃபைனல் டெஸ்டினேஷனை நீங்க ரீச் பண்ணாம பிறவியை முடிக்க முடியாதுல்ல. அப்ப நீங்க இப்படியே கடந்துகிட்டே இருக்கலாம், ஆனா அது சுவாரஸ்யமாவும் இருக்கும். டிராவலிங் பாத் எப்பயுமே இன்ட்ரெஸ்டிங் தானே. இப்ப நம்ம வந்து ஒரு பாதையில போயிட்டு இருக்கோம்னா இயற்கை காட்சிகள் நிறைந்திருக்கு, பார்க்க ரம்யமா இருக்கு. இப்ப நீங்க இமயமலை டிராவல் பண்ணலாம்னு வச்சுக்கீங்களேன், திடீர்னு ஒரு பிளான் பண்றீங்க, நம்ம இன்னைக்கு கார்ல இமயமலை வரைக்கும் போகலான்ட்டு. அப்படியே கார்ல போயிட்டு இருக்கும் போதே போற வழிகள்லாம் ரம்யமான காட்சி, ஆப்பிள் மரங்கள், அப்படியே அந்த ஸ்னோ விழுவுறது, அதை பார்த்து மயங்கி நின்றுட்டீங்க, நீங்க எப்படி டெஸ்டினேஷன் ரீச் ஆவீங்க? இப்படிதான் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்திலயும் மயங்கி நின்றுட்டு நம்ம அந்த இலக்கை அடைய முடியாம போயிடுது. இதே ஒரு இடத்துல சிக்கிக்கிறோம். அது மாதிரி நீங்க டிராவலிங் பாத்துலயே மயக்கம் அடைஞ்சு, இந்த இடம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, இந்த லொக்கேஷன் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, இமயமலை அப்புறம் போகலாம், இங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலாம், அல்லது இந்த இடத்துல தங்கிட்டு போகலாம் அப்படின்னு மைண்ட் மாறுது பாத்தீங்களா. அந்த தங்கிட்டு போகலான்ட்டு நீங்க அந்த டிராவலிங் பாத்துல ஒரு ரிசார்ட் எடுத்து டெம்பரரியா நீங்க அந்த இமயமலை போற வழியில தங்குறது, ஒரு வாரம் தங்கலாம், 10 நாள் தங்கலாம், ஆனா இங்க நாம தங்கிட்டு போகலான்ட்டு இந்த பூமியில உடம்பு எடுத்து வந்து தங்குறதுல வாழ்நாளையே முடிச்சுக்கிறோம் இல்லையா, அதுதான் நம்ம ஏமாந்து போறோம். அதைதான் இங்க மகான்கள் அடிச்சுக்கிறாங்க. நீங்க டெஸ்டினேஷனை ரீச் பண்றது இல்ல, கோலை வந்து நீங்க அடைய மாட்டேங்கிறீங்க, வழியிலேயே நின்றுடுறீங்க. ஏன்னா சூப்பரா இருக்கு, ஏன்னா சனகவாதமும் சூப்பரா தான் இருக்கும், வைசேசிகமும் அற்புதமா இருக்கும், நியாயமா அது அற்புதமா இருக்கும், எல்லாம் படிக்க படிக்க அருமையா இருக்கும், அந்த பாதைகளும் சூப்பரா இருக்கும். புத்த மதமும் அற்புதம் தான், சமண மதமும் ஆனந்தம் தான். ஆனா அது என்ன சொல்ல வருதுங்கிற அந்த ஃபைனல் ரீச் ஆகிற விஷயத்த நீங்க பிடிக்கலன்னா சிக்கிக்குவீங்க. அப்ப இதுதான் மிகப்பெரிய தத்துவ பிரச்சனை. ஸ்வப்பிரகாசம் அப்படிங்கிற வார்த்தைய இங்க சொல்றாரு. அறிவை அறிய இன்னொரு அறிவு தேவையில்லை. ஒரு விளக்கு தன்னையும் வெளிச்சப்படுகிறது, வெளிச்சப்படுத்துகிறது, பிற பொருளையும் வெளிச்சப்படுத்துகிறது இல்லையா. அது போல அறிவு தன்னையும் வெளிச்சப்படுத்துகிறது, பிற பொருளையும் வெளிச்சப்படுத்துகிறது. இதனை வேதாந்தமும் ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் அடுத்த கட்டத்தில் வேதாந்தம் கேட்கும், சரி, அந்த அறிவு சுயப்பிரகாசம் என்றால் அந்த சுயம் பிரகாசம் ஒவ்வொரு கணமும் அழிந்து விட்டால் நினைவு எப்படி சாத்தியம் அப்படின்னு ஒரு கேள்வியை இங்க அத்வைத ஞானிகள் கேட்கறாங்க. இப்போ புத்த மதத்துக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்னா, அழகா அவங்க கண்டுபிடிச்சு அந்த அறிவு தான் இங்க பிரகாசிக்குது, அதனுடைய விளக்கு வெளிச்சத்தினால்தான் இங்க எல்லாம் அறியப்படுகிறதுன்னு சொல்லிட்டு, ஆனா ஒவ்வொரு கணமும் அது அழிந்து கொண்டே இருக்கிறது, கடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு அந்த சனகவாதம் பேசுறாங்க பாத்தீங்களா புத்தர்கள். அப்பதான் இங்க வந்து நம்முடைய சனாதன மரபின் அடிப்படையில் வரக்கூடிய ரிஷிகள் என்ன சொல்றாங்கன்னா, அப்ப நினைவு எப்படி சாத்தியமாகும், நீ வந்து அப்படி ஒரு கணம் கணம் கடந்து போகுதுன்னா, இப்ப நான் இது பேனான்னு உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன், நீ அப்படியே அந்த பேனாவை கடந்துட்ட, அடுத்தது பென்சில்னு சொல்லி கொடுத்துட்டேன், பென்சில கடந்துட்ட, எப்படி எப்பா நீ வாழ்வ, நம்ம கேள்வி இதுதான். இது ரொம்ப டெப்தான கேள்விங்க. அதாவது புத்த மதத்துக்கும் நமக்கு உள்ள ப்ராப்ளம் என்னன்னா, சனகவாதிகள் ஒவ்வொரு சனமும் கடந்து போகிறதுன்னு சொல்லும் போது, அப்ப கடந்து போகிற நிலையில நீ அறிந்ததையெல்லாம் விட்டு விட்டு அடுத்தடுத்த நிலைக்கு நீ நிகழ்வுல இருக்கிற, அப்ப ஒவ்வொரு நிகழ்வுலையும் நீ நிக்கிறது உண்மை, ஆனா அங்க பாஸ்ட் டென்ஸ் கிடையாது, ஃபியூச்சர் கிடையாது, அப்போ எப்படி நீ வாழ்வாய், இது கேள்விதான, அருமையான கேள்விதானே. அப்ப இந்த ஸ்லோகத்தை வந்து ஒரு தத்துவ விவாதமாக பார்க்காம நமக்குள்ள விசாரணை பண்ணி பாருங்க, எப்படி விசாரணை பண்ணணும், இதுதான் நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய சீக்ரெட்டே. என்ன சீக்ரெட்னா, இப்ப நான் குழந்தையாக இருந்தேன், இப்போது நான் இளைஞனாக இருக்கிறேன், எதிர்காலத்தில் நான் முதியவனாக மாறிவிடுவேன். அப்ப 3 நிலைகளை நான் அனுபவமாக்குகின்ற நான் என்பது ஒன்றுதானா அல்லது பலவா, இதுதான் கேள்வி. புத்த மதம் என்ன சொல்லுதுன்னா பல, ஆனா வேதாந்தம் கேட்கிறது அப்படியானால் குழந்தை பருவ நினைவை இப்போது நினைவு கூறுபவன் யார். இந்த கேள்விக்கான பதில்தான் நம்மிடத்திலே அந்த கூடஸ்த சாட்சியை வெளிப்படுத்தப் போகிறது என்பது இந்த ஸ்லோகத்தின் மையச்சாரம். எவ்வளவு ஒரு அருமையான பாயிண்ட் பாத்தீங்களா. இந்த இடத்துல நிறுத்துறேன், விசாரணை பண்ணுங்க, நாளைக்கு இந்த டிஃபரன்ஸ் நம்ம என்னன்னு பார்ப்போம். எப்படி இந்த இடத்துல நிறுத்துறேன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு நான் இருக்கு, இங்க புத்த மதம் என்ன சொல்லுது, பல நான் இருக்கு. அந்த குழந்தை பருவத்தில் இருக்கிற நான் அதை அப்படியே கடந்து போயிடுச்சு, இப்போ இருக்கிற நான் தான் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அது சொல்லுது. ஆனா நம்முடைய அத்வைத வேதாந்தம் என்ன சொல்றதுன்னா, அந்த குழந்தை பருவத்துல இருக்கிற விஷயத்தை அறிந்து கொண்டவன் ஒருத்தன், இளமை பருவத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை அறிந்து கொண்டவன் ஒருத்தன், முதுமை பருவத்தில் இருக்கிற விஷயத்தை அறிந்து கொண்டவன் ஒருத்தன்னா 3 நான் வந்துடும். அப்ப 3 நான்ல உங்களுக்கு குழந்தை பருவத்துல அறிஞ்சுக்கிட்ட நான் காணாம போயிடுச்சு, இளமை பருவத்துல அறிஞ்சுக்கிட்ட நான் காணாம போயிடுச்சு, இப்ப முதுமை பருவத்தில் இருக்கிற நான் மட்டும்தான் இருக்குன்னா நீங்க கடந்த காலத்தையே மறந்துடுவீங்களே, நீங்க எப்படி வாழ்வீங்க. அப்போ நீங்க ஒண்ணுமே இவ்வளவு நாள் உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட விஷயங்கள் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாதே, அப்ப எப்படி இருக்குது, அப்ப எங்கிருந்து வந்தது இந்த விஷயம், நீங்க தான் சனத்துக்கு சனம் கடந்து போற நபராச்சே, அப்புறம் எதுக்காக நீங்க வந்து பாஸ்ட் டென்ஸ கையில புடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு, நிகழ்வுல வாழ்றன்ட்டு கடந்த காலத்தை தொலைச்சிட்டீங்கன்னா மென்டல் ஆயிடுவீங்கன்னு சொல்ல வரோம். அதாவது இங்க கடந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம்ங்கிற 3 காலங்களையும் கட்டுப்படுத்துகின்ற அந்த மிகப்பெரிய சக்தியாக அந்த ஆத்மாவாக உங்களை பார்த்தா மட்டும்தான் காலங்களை கடந்து நீங்க நிக்க முடியும். இல்லைன்னா நிகழ்காலத்திலே சிக்கிக்குவீங்கிறதே நாங்க இங்க அத்வைத வேதாந்தம் ஒண்ணுதான் புரிய வைக்கோம். புத்த மதம் நம்மளை நிகழ்காலத்துல மாட்ட வச்சு மயக்கமடைய வச்சிடும். இப்படிதான் நிறைய பேர் பண்ணிட்டாங்க. போய் நிறைய பேர் வேற வேற குரூப்ல போய் சேர்ந்துக்கிட்டு அது நிகழ்வு மட்டும்தான் இருக்குது, படைப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஆங்கில எழுத்தாளர்கள் வழியில வர்றவங்க வந்து மக்களை குழப்பிட்டாங்க. அதுல போய் மாட்டிக்கிறாங்க, நிறைய பேர் அதுல போய் மாட்டிக்கிறாங்க. அதனால நாமெல்லாம் வந்து அந்த கான்சியஸ்னஸ்னா என்ன, அவேர்னஸ்னா என்ன அப்படின்னு நம்ம கிட்ட பேசினாங்கன்னா நான் ஒரே வார்த்தை கேட்பேன், கான்சியஸ்னஸ் சொல்றவன் யாரு, அவேர்னஸ் சொல்றவன் யாரு? அந்த சொல்றவன் தான் இங்க பேரை மாத்திக்கிட்டு உருவத்தை மாத்திக்கிட்டு விவகாரத்தை மாத்திக்கிட்டு பின்னி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதுக்கு ஆர்குமெண்ட் மேல தேவையாப்பா, எல்லாம் அறிகின்ற ஒரு அறிவு இருக்கு, அதுதான் நான் என்று அபிமானிக்கிறது மட்டும்தான் இங்க நீங்க செய்யணுமே தவிர, என்னுடைய சுய அறிவில் தான் இந்த உலகமே பிரகாசிக்குதுன்னு உணரணுமே தவிர, அதுக்கு விளக்கம் மாத்தி மாத்தி பேசி ஏதோ பயங்கரமா அறிவாளி மாதிரி காட்டிக்க கூடாது. அது நிறைய பேர் காட்டிக்கிட்டு இருப்பாங்க, அது நாம் வேதாந்த சாஸ்திரம் ஏத்துக்கிறது இல்ல. அதனால இப்ப இந்த பாயிண்ட் நல்லா விசாரம் பண்ணலாம், நாளைக்கு பார்க்கலாம். அதாவது புத்த மதம் சொல்லுகின்ற நான் பல நான், அந்த புத்த மதத்தை தான் வச்சு நிறைய பேர் இதுல பேசுவாங்க. அந்த கான்சியஸ்னஸ் பேசுறவங்க பூரா புத்த மதத்தை சார்ந்தவங்க, அவங்க அப்படியே அத்வைத மாதிரியே பேசுவாங்க, ஆனா சொதப்பிக்கிட்டு இருப்பாங்கிறது அவங்களுக்கே தெரியாது. ஆனா இங்க அத்வைதம் வந்து அதை உடைச்சிடும். எப்படி உடைச்சிடும்னா, எல்லாம் அறியும் அறிவு ஒண்ணு இருக்கு, அது அது இருக்கிறதுனால்தான் இங்க அறியப்படுகின்றது இருக்கு. அப்ப இந்த உலகம் என்பது அந்த அறிவிலேயே ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. உலகம் இல்லை என்று சொல்ல முடியாது. ஏன் உலகம் இல்லை, அவங்க உலகமே இல்லைங்கம்பாங்க. ஆனா உலகம் தோற்றம், அது நாமளும் ஒத்துக்கிறோம். ஆனா என்னுடைய சுய அறிவில் தோன்றுகிறதே, அப்ப நான் இல்லாமல் உலகம் இருக்குமா? அப்ப அந்த உலகமும் நானே, அதுதான் இங்க சர்வம் பிரம்மமயம். அப்ப இந்த இடத்துலதான் சிவசக்தி தத்துவம் நம்முடைய சனாதன தர்மத்துல ப்ரூவ் பண்றது. அர்த்தநாரீசி தத்துவம் எப்படின்னா, சிவமும் சக்தியும் சேர்ந்தது இந்த உலகம். ஆனா வெறும் சிவம் மட்டும் என்ன, உலகம் காணாம போயிடும். அப்ப நீங்க எங்கிருந்து வந்தீங்க, நீங்க யாருன்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா உங்களால் பதில் சொல்ல முடியாது. அப்ப உங்களுக்கு வாழ்க்கையும் கிடையாது, அறிவும் கிடையாது, அர்த்தமும் இல்லாம போயிடும். அப்ப இங்க என்ன, இறைவனே எல்லாமா இருந்து தன்னுடைய சக்தியினுடைய வைபவத்தினால தன்னையே தான் உணர்கின்ற ஒரு அற்புத லீலை நடந்துட்டு இருக்கு. அதனால இங்க நம்முடைய தர்மம் தான் இங்க சரியா போகுது, மற்ற விஷயங்கள் எல்லாம் மக்களே முட்டாளாக்குகின்ற விஷயங்கள்ங்கிறதையும் ஆழமா இங்க புரிஞ்சுக்குங்க. இதை டீப்பா நம்ம அடுத்த கிளாஸ்ல பேசுவோம். நேரம் கருதி நிறைவு செய்கிறேன். எனது பெரிய டாபிக் எடுத்தனா மணிக்கணக்கில் போகும். நன்றி. ஓம் தத்சத்.